There is an expression that Christians use very often.
கிறிஸ்தவர்கள் ஒரு காரியத்தை அடிக்கடி விசுவாசித்து சொல்வார்கள்.
The glory of God.
தேவனுக்கே மகிமை.
But if you were to ask a Christian,
ஆனால் ஒரு கிறிஸ்தவனிடத்தில் ஒரு
கேள்வி, What do you mean by the glory of God?
தேவனுக்கு மகிமை என்றால் என்ன என்று நீங்கள் கேட்டால்,
Most Christians will not be able to give an answer.
அநேக கிறிஸ்தவர்கள் அதற்கு பதில் சொல்ல முடியாது.
What about you?
உங்களை குறித்து என்ன?
Some of you have been believers for many years.
உங்களில் அநேகர் விசுவாசிகள் அநேக ஆண்டுகளாக இருக்கீங்க.
You have read about the glory of God in the Bible and you have spoken it in your language. Tell me, what does it mean?
வேதாகமத்திலே மகிமையை, தேவனுடைய மகிமையை குறித்து வாசித்திருக்கிறீர்கள், அதை குறித்து உங்கள் அபிப்பிராயம் என்ன?
This is where we need to read the Bible slowly.
இந்த காரணத்துக்காக தான் வேதாகமத்தை நாம் மெதுவாக படிக்க வேண்டியதா இருக்கு.
I don't think there's anybody in the world who says that except me. Read the Bible slowly.
என்னை தவிர வேறு யாருமே இந்த உலகத்தில் வேதாகமத்தை மெதுவாக படிக்கும் என்று சொல்வார்கள் என்று
நம்புகிறேன். If anyone else say that, tell me, I'd like to meet him.
வேறு யாராவது இதை குறித்து சொல்வார்கள் என்றால் நான் அவர்களை சந்திக்க விரும்புகிறேன்.
But I found tremendous blessing when I read it slowly.
ஆனால் வேதாகமத்தை மெதுவாக படிக்கும் பொழுது மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொண்டேன்.
See what it says in Psalm 1.
சங்கீதம் 1-லே வாசிப்போம்.
There's a promise here.
இங்கே ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறது.
And but the promise, like every other promise in the Bible, has got a condition.
இந்த வேதாகமத்திலே மற்ற வாக்குத்தத்தத்தை போலவே இந்த வாக்குத்தத்துக்கும் ஒரு நிபந்தனை உண்டு.
Everything God gives is free, but there are conditions to receive them.
சகலத்தையும் தேவன் நமக்கு இலவசமாக தருகிறார், ஆனால் எல்லா ஆசீர்வாதமும் நிபந்தனைக்குட்பட்டது.
For example, salvation is free, you don't pay for it.
ரட்சிப்பு விலைக்குரியமற்றது, ஆனாலும்
then you don't pay for it.
அதற்காக நாம் கிரயம் செலுத்துவதில்லை.
But then why is it everybody in the world doesn't get it?
பின்பு ஏன் இந்த உலகத்தில் அனைவரும் அதை பெற்றுக்கொள்வதில்லை?
Why only about 1% get it?
ஏன் ஒருவர் மாத்திரமே பெற்றுக்கொள்ள முடிகிறது?
1%
ஒரு சதவீதம் மாத்திரமே.
It's because even salvation has got a condition.
ரட்சிப்புக்கு கூட நிபந்தனை உண்டு.
You have to repent and believe.
மனம் திரும்பி விசுவாசிக்க வேண்டும்.
And that's not a work.
அது ஒரு கிரியை அல்ல.
I picture it like this.
நான் இதை இப்படி எடுத்துக்கிறேன்.
See, we are born facing the world and sin.
நாம் இந்த உலகத்தில் பிறந்த பொழுது இந்த உலகத்தை நோக்கி, பாவத்தை நோக்கி பிறந்தோம்.
And God is behind us.
தேவன் நமக்கு பின்னாக இருக்கார்.
So everybody is born into the world and we grew up like that.
நாம் இந்த உலகத்திலே பிறந்து தேவனுக்கு பின்னால் இருக்கும்போதே நாம் பிறந்தோம்.
So God says, I've got a free gift for you, salvation, forgiveness of sins.
நான் உனக்கு கிருபையை, இரட்சிப்பு என்ற அந்த கிருபையை வைத்திருக்கிறேன், ஆனால் அது இலவசம்.
How can I get it?
அதை நான் எப்படி பெற்றுக்கொள்வது?
I don't have to do any work, it's free.
அதற்காக எந்த கிரியையும் செய்ய வேண்டியதில்லை, அது இலவசம்.
But if my back is to God, I can't receive it.
ஆனால் தேவன் எனக்கு பின்னால் இருக்கும் பட்சத்தில் நான் பெற்றுக்கொள்வதில்லை.
That's common sense.
அது பொது அறிவு.
You have to turn around.
அதற்காக திரும்ப வேண்டும்.
That turning around is not a work, it's just to receive the free gift.
அது திரும்புறதே ஒரு கிரியை அல்ல, அது திரும்பி அதை பெற்றுக்கொள்வது.
So that is repentance.
அது மனம் திரும்புதல்.
Turning around,
மனம் திரும்பி,
putting God in front of me,
தேவனை எனக்கு முன்பாக வைத்து,
and the world and sin behind me.
அப்பொழுது உலகமும் பாவமும் எனக்கு பின்னால் இருக்க வேண்டும்.
And then faith.
அதேபோல விசுவாசம்.
Faith is also not a work.
விசுவாசமும் ஒரு கிரியை அல்ல.
See, if I give you something,
நான் உங்களுக்கு ஒன்று கொடுக்கிறேன்,
you don't stretch out your hand, you can't take it.
அதை நீங்கள் கை நீட்டி பெற்றுக்கொள்ளாவிட்டால் நீங்கள் பெற்றுக்கொள்வதில்லை.
Faith is only taking what God gives.
விசுவாசம் என்பது உங்கள் கையை நீட்டுவது.
So repentance is turning around and facing God.
மனம் திரும்புதல் என்பது நாம் மனம் முன்றாக திரும்பி தேவனை பார்த்து,
faith is taking what God gives.
விசுவாசம் என்பது கையை நீட்டி பெற்றுக்கொள்வது.
It's free.
இலவசம்.
But there is a condition.
ஆனால் அது நிபந்தனைக்குட்பட்டது.
Not a work, but a condition.
அது கிரியை இல்ல, ஆனால் அதுக்கு நிபந்தனைக்குட்பட்டது.
So same way,
அதே போல,
here we read.
இதை வாசிக்கிறோம், இங்கே வாசிக்கிறோம்.
There's a fantastic promise here. I want you to see this promise first.
மிகவும் ஒரு அற்புதமான ஒரு ஆசீர்வாதம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது.
Think, what's the word for promise?
வாக்குத்தத்தம். வாக்குத்தத்தம்.
And it says here, the promise is in verse 3, the last part.
வசனம் 3 கடைசி பகுதி.
Whatever this man does, he will prosper.
அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்.
It's going to go well with him, whatever he does.
அவன் எதை செய்தாலும் அது வாய்க்கும்.
Spiritually, materially, anything.
அது ஆவிக்குரிய காரியங்களாக இருந்தாலும் சரி, அல்லது இந்த உலக தேவைக்கான காரியங்களாக இருந்தாலும் சரி,
whatever he does will prosper.
அவர் செய்வது எதுவாக இருந்தாலும் வாய்க்கும்.
Isn't that a good promise? I'd like to have that promise in my life.
அருமையான வாக்குத்தத்தம் அல்லவா, அதை நான் பெற்றுக்கொள்ள வாஞ்சியா இருக்கிறேன்.
I study the Bible, it will prosper.
நான் இந்த வேதாகமத்திலே அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து நான் வாசித்திருக்கிறேன்.
No, no, no. If I study the Bible, I will prosper.
நான் இதை நான் வேதாகமத்தை வாசித்தால் நான் செழிப்படைவேன்.
And if I do some work on the earth, I will prosper.
நான் இந்த பூமியில ஒரு வேலையை செய்தால் அதனாலும் செழிப்படைவேன்.
Whatever he does will prosper.
அவன் எது செய்தாலும் அது செழிக்கும்.
So if I do a work in the world, it will prosper.
நான் இந்த பூமியில ஒரு வேலையை செய்தாலும் அது செழிக்கும்.
If I study the Bible, it will prosper.
நான் வேதாகமத்தை படித்தால் அது செழிக்கும்.
Whatever he does, he will prosper.
எது செய்தாலும் அவன் எது செய்தாலும் அது செழிக்கும், வாய்க்கும்.
So there's a condition.
ஆனால் அதுக்கு ஒரு நிபந்தனை உண்டு.
Verse 1, don't walk in the counsel or the advice of wicked people.
அதுக்கு ஒரு நிபந்தனை என்ன என்றால், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்காதே.
The world is full of people who want to give us advice.
இந்த உலகத்திலே நமக்கு ஆலோசனை சொல்வதற்கு நிறைய மக்கள் இருக்கிறார்கள்.
Whole world.
உலகம் முழுவதும்
is proud, they think they can give an advice to other people.
அவர்கள் அதை குறித்து பெருமை அடைகிறார்கள், மற்றவர்களுக்கு ஆலோசனை.
Most of the time I don't want to listen to this advice.
அநேக முறை அவர்களுடைய ஆலோசனை ஏற்றுக்கொள்ள நான் விரும்பவில்லை.
Because they're all ungodly people.
ஏனென்றால் தேவ பக்தியற்ற மக்கள்.
I'd like to listen to advice from a godly man like Paul. Oh, I'd sit and listen to him for hours.
நான் பவுல் போன்ற ஒரு தேவ மனுஷனிடத்தில் இருந்து ஆலோசனை பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன்.
I can listen to him for hours with his advice.
ஒரு எத்தனை மணி நேரம் வேணாலும் அவரிடத்தில் ஆலோசனை பெற்றுக்கொள்வேன்.
But the world is full of people who think they know so much.
இந்த உலகம் முழுவதும் தங்களுக்கு ஏதோ தெரியும் என்று நினைந்த மக்களாக நடந்திருக்கிறது.
World is full of proud people.
இந்த உலகம் முழுவதும் பெருமை நிறைந்த மக்களாக
advice to others.
ஆலோசனை சொல்வதற்கு தயாராக இருக்கிறார்கள்.
They don't know God.
அவர்களுக்கு தேவனை அறியார்கள்.
So we must not listen to the advice of people like that.
ஆகவே இந்த தேவ பக்தியற்ற மனிதர்களுடைய ஆலோசனை பெற்றுக்கொள்ள கூடாது.
Since they don't stand in the path of sinners.
அவர்கள் பாவியினுடைய வழியிலே நிற்காமல்
they don't stand in the cinema queue.
அவர்கள் பாவியினுடைய வழியில் நிற்க மாட்டார்கள், சினிமா தியேட்டர் கியூல நிற்க மாட்டார்கள்.
They don't stand where the sinners are standing to get something which is evil.
அவர்கள் அந்த பாவிகள் நின்று ஏதோ பெற்றுக்கொள்ள அந்த வரிசையில் நிற்க மாட்டார்கள்.
They don't sit in the seat of scoffers.
அவர்கள் பரியாசக்காரர்கள் இருக்க உட்காரும் இடத்துல உட்கார மாட்டார்கள்.
That means they decide whom they're going to sit with and fellowship.
யாரிடத்திலே உட்கார்ந்து யாரிடத்திலே ஐக்கியப்பட வேண்டும் என்று அறிந்திருக்கிறார்கள்.
There are some people who sit and all they talk about is evil of other people.
ஒருவர் எங்கே ஒரு இடத்துல உட்கார்ந்து எப்பொழுதுமே மற்றவர்களை குறித்து தீமையை பேசிக் கொண்டிருக்கிறார்கள்.
I don't want to sit with such people.
அவர்களிடத்திலே நான் உட்கார்ந்து பேச விரும்பவில்லை.
It will defile me.
அது என்னை சீர்குலைக்கும்.
You know, nowadays you see these people going around with a mask.
நீங்க பார்த்திருக்கீங்களா, எல்லாரும் மாஸ்க் போட்டுக்கொண்டு போகிறார்கள்.
They're so scared of a little germ coming in. It's good, it's wise.
ஏனென்றால் அவர்கள் பயப்படுகிறார்கள், ஏனென்றால் கிருமி தொற்றுவிடும் என்று பயப்படுகிறார்கள். அது ஞானமான செயல்தான்.
மச் மோர் when somebody is gossiping to me, I want to put a mask over my
head. அது எதை காட்டிலும் கொடியது என்றால், ஒருவர் மற்றவர்களை குறித்து என்னிடத்தில் புறம் கூறுவதை காட்டிலும் அதை நான் கேட்க வேண்டாம்.
Go and tell somebody else.
அதை போய் வேறு இடத்திலே சொல்.
He does not sit in the seat of scoffers.
அவர் ஒருபோதும் பரியாசக்காரர் உட்கார்ந்த இடத்திலே உட்கார்ந்து.
What is my aim? I want to come to the place where whatever I do will prosper.
எனக்கு என்னுடைய நோக்கம் என்னவென்றால், நான் செய்வதெல்லாம் வாய்க்க வேண்டும்.
And then those are things I don't do. Verse 1.
வசனம் 1. துன்மார்க்கருடைய ஆலோசனை பாவிகளுடைய வழியில் நில்லாமலும்.
All the things that I don't do are mentioned in verse 1.
வசனம் 1-லே சொல்லப்பட்ட இந்த மூன்று காரியத்தை நான் செய்வதில்லை.
Then it says in verse 2 what I will do.
வசனம் 2 இது என்ன சொல்கிறது, அதையே நான் செய்வேன்.
His delight is in the law of the Lord.
நான் வேதத்திலே கர்த்தருடைய வேதத்திலே பிரியமா இருக்கிறேன்.
And in his law he meditates day and night.
அவருடைய வேதத்தை நான் இரவும் பகலும் அந்த வேதத்தை தியானமா இருக்கிறேன்.
He doesn't say he reads it day and night, that's impossible.
அது இரவும் பகலும் வாசிக்கிறது இல்லை, அது முடிய கூடாத காரியம்.
You can't spend your 24 hours reading the Bible.
24 மணி நேரம் அந்த வேதத்தை நாம வாசிக்க முடியாது.
But if you read even 5 minutes.
ஆனால் 5 நிமிடம் வாசித்து
and you meditate on it day and night, that means whenever you get a free time you meditate on, what did I read this morning?
Naan and 5 nimidam vasithathu neengal iravum pagalum adai neengal dhyanikkalam.
In the middle of your work, when you're traveling on the road or anywhere, think about, what did I read this morning?
Velaiyin mathiyile pokkilum varthilum neengal idai dhyanikkalam.
But if you spend 1 hour reading the Bible in the morning,
aanal neengal vedathai 1 mani neram kaalaiyile padithu,
you don't meditate on it during the day,
adai neengal pagalile adai oru podum dhyanikkamal ponaal,
this promise is not for you.
இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு அல்ல.
The question is not how long you read it.
இந்த கேள்வி என்னவென்றால் எவ்வளவு நேரம் நீங்கள் வாசிப்பது?
Lot of emphasis in Christendom is spend so much time reading the Bible.
இந்த கிறிஸ்தவ உலகத்தில் அநேகர் சொல்கிற புத்திமதி என்னவென்றால் நிறைய நேரம் வேதம் வாசியுங்கள்.
It's not what the Bible says.
அது வேதம் அப்படி சொல்லவில்லை.
The Bible says meditate on it.
வேதம் சொல்கிறது தியானி.
That's what I mean by reading slowly.
அதைத்தான் நான் சொல்கிறேன், நீங்கள் மெதுவாக வாசிக்க வேண்டும்.
Read slowly and think about what you're reading.
மெதுவாக வாசித்து அதை நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள்.
And day and night means if you wake up in the middle of the night you can think about what God spoke to you.
நீங்கள் இரவில் மத்தியில் நடு இரவில் நீங்கள் விழித்தாலும் தேவன் சொன்னதை நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்க முடியும்.
It's a wonderful way to live.
இது மிகவும் அருமையான ஒரு வாழ்க்கை.
I've been trying to live like that for many years now.
இது போன்ற இந்த வாழ்க்கையை நான் வாழ்வதற்கு அநேக ஆண்டுகளாக நான் செய்து கொண்டிருக்கிறேன்.
I don't read the Bible for a long time.
நான் அநேக நேரம் அதிக நேரம் நான் பைபிள் வாசிப்பதை செலவிடுவதில்லை.
Try to meditate on it.
ஆனால் அதை நான்
whenever I get a free time.
எப்பொழுதெல்லாம் எனக்கு நேரம் கிடைக்கிறதோ அதை குறித்து நான் தியானம் செய்வேன்.
Anywhere if you are sitting on the toilet,
அது டாய்லெட்ல இருந்தாலும் கழிவறையில இருந்தாலும் அதை சிந்திக்கலாம்.
There's nobody there, you can think about what God is trying to say to you.
அங்க யாரும் இல்லை, நீங்கள் அதை தியானிக்கலாம்.
Sitting in a bus or a train,
ஒரு பேருந்திலோ ரயிலில் செல்லும் பொழுது
நீங்கள் you're free.
எப்பொழுதெல்லாம் நீங்கள் சும்மா இருக்கிறீர்களோ,
what's your mind thinking about?
உங்க சிந்தை எதை பற்றி நினைத்துக் கொண்டிருக்கிறது?
You want to prosper?
நீங்கள் செழிக்க வேண்டுமா?
You want to prosper financially?
நீங்கள் பொருளாதார ரீதியில் செழிக்க வேண்டுமா?
God can help you there also.
தேவன் அதிலும் உங்களுக்கு உதவி செய்ய முடியும்.
It's not by studying the stock market, it's by meditating on God's word.
இது பங்கு சந்தையை படிப்பதனால் மூலமா இல்ல, இந்த வேதத்தை நீங்கள் படித்து தியானிப்பதன் மூலமாக.
And you should be a living testimony to the world that my life has prospered because I meditate on God's word.
இந்த வேதத்தை நீங்கள் தியானிப்பதன் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஐஸ்வர்யத்தை நீங்கள் இந்த உலகுக்கு சாட்சியாக அறிவிக்கலாம்.
I can say that.
நான் என்னால் செய்ய முடியும்.
60 years I've spent not reading the Bible but meditating on the Bible.
60 வருடம் காலமாக வேதத்தை படித்ததனால இல்ல, அதை தியானித்ததனால நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன்.
So if you ask me, Brother Zach, do you go through the Bible once a year? Have you finished it 60 times in your life now?
நீங்கள் சொல்லலாம், பிரதர் ஜாக் அவர்களே, நீங்கள் ஒரு வேதத்தை ஒரு வருடத்தில் வாசிக்க முடிந்தால் இது 60 முறை நீங்கள் வாசித்து முடித்திருப்பீர்கள் என்று.
No, I haven't read it through 60 times.
நான் 60 முறை வாசித்து முடிக்கவில்லை.
But I meditated very frequently almost every day of my life since I was born again.
நான் மறுபடியும் பிறந்த தினத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் தவறாமல் வேதத்தை நான் தியானிக்கிறேன்.
And it doesn't matter if I read only one verse in the morning.
அது காலையில ஒரு வரி தான் படித்தேன் அது பொருட்டல்ல.
Or one whole chapter.
அல்லது ஒரு அத்தியாயம் முழுதுமே நான் வாசித்தாலும் அதிகாரம் முழுதுமே
வாசித்தாலும் blessing on reading, the blessing is on meditating.
வேதம் வாசிப்பதில் ஆசீர்வாதம் இல்லை, அதை தியானிப்பதில் தான் ஆசீர்வாதம் இருக்கிறது.
Because some of what we read is like the seed that is sown and the birds take it away. What's the use of that?
ஏதோ ஒரு வாசிக்கிறார்கள், அந்த விதை விழுந்தது, அது பறவை பட்சித்து போட்டது, இதெல்லாம் என்ன ஆசீர்வாதம்?
Meditate is to let that seed go down into the ground and take root. That's meditation.
அந்த கேட்ட வசனம் என்ற விதையானது இருதயத்தின் ஆழத்திலே சென்று அது வேறாகி பலன் கொடுக்கும்படி நீங்கள் தியானிக்க வேண்டும்.
And then what will you be like?
அப்பொழுது நீங்கள் எப்படி இருப்பீர்கள்?
You'll be like a tree that is absolutely unshakable.
நீங்கள் அப்பொழுது ஒரு காலும் அசைக்க முடியாத ஒரு மரத்தை போல இருப்பீர்கள்.
You know, the thing that gives strength to a tree is not how big it is.
ஒரு மரத்திற்கு ஒரு மரம் பலமாய் இருப்பதற்கு காரணம் அது எவ்வளவு பெரிதா இருக்குமென்ற ஆழத்தை அல்ல, அதனுடைய வேர்.
In a big storm,
மிகப்பெரிய ஒரு பாறை,
storm,
மிகப்பெரிய புயல்,
and a small tree stands,
அங்கே ஒரு சிறிய மரம் நிற்கிறது,
and the big tree collapses,
பெரிய மரம் விழுந்து விடுகிறது.
Why is that?
ஏன்?
It's roots that determine whether you stand or fall.
அந்த மரத்தின் பலத்தை அதனுடைய வேர் தான் நிர்ணயிக்கிறது.
So here is a tree that's got deep roots.
இதோ இங்கே ஒரு மரத்தின் வேர் அடி பூமிக்கு அடி வரையே சென்றிருக்கிறது.
And not only deep roots,
அது அடியாளம் வரை செல்ல, அது மட்டுமல்ல,
its roots are going into the river and sucking water into the tree.
அது பூமியின் ஆழத்துக்கு மாற்றம் செல்லதும் இல்ல, அது ஆற்றின் மறுவரை வரை சென்று அங்கிருந்து நீரை உறிஞ்சுகிறது.
And look at the promise.
அதற்குண்டான வாக்குத்தத்தை
பாருங்கள். When the season comes, the fruit will be there.
தன் காலத்தில் தன் கனியை தந்து.
You know, most fruits come at a certain season, it's not all the year.
அநேக மரங்கள் ஒரு சீதோசன காலநிலையில் மாத்திரமே கனிகளை தரும்.
So in the season there will always be fruit.
அந்த காலத்திலே எப்பொழுதுமே கனி இருக்கும்.
We used to have a mango tree in our house.
எங்கள் வீட்டிலே ஒரு மாமரம் இருந்தது.
Some year no fruit.
அங்கே பழம் இல்லை.
Something wrong.
ஏதோ ஒரு பிரச்சனை.
And another year there'd be fruit.
அடுத்த வருஷம் அதிலே பழம் இருந்தது.
If you are like this every year the season you'll have fruit.
ஒவ்வொரு வருடமும் நீங்கள் அதே போல இருந்தால் நீங்கள் அந்த காலத்திலே நீங்கள் கனி தருவீர்கள்.
And the leaf that will never be dry 365 days of the year, right?
ஆனால் அந்த மரத்தின் இலைகள் ஒருபோதும் வாடி இலையுறாத இருக்கும்.
That means here is a brother who's never discouraged or a sister who's never discouraged.
இங்கே ஒரு சகோதரன் சகோதரியோ ஒருபோதும் அதிரியப்படுவதில்லை.
Because
ஏனென்றால்
he meditates on God's word.
தேவனுடைய வார்த்தையை.
You know, that is the type of life God wants us to live.
அந்த மாதிரியான வாழ்க்கையை தான் தேவன் நம் வாழ்க்க விரும்புகிறார்.
So when we read God's word,
நாம் வேதத்தை வாசிக்கும் பொழுது,
we come across an expression like the glory of God.
அப்பொழுது தேவனுடைய மகிமை என்ற வாக்கியத்தை நாம் வாசிக்கிறோம்.
What have you done when you read that expression many times in scripture?
அதேக முறை இந்த தேவனுடைய மகிமை என்ற காரியத்தை நாம் வேதத்தில் வாசித்திருக்கிறோம்.
If you read slowly and meditate, you will stop and think, what does it mean?
நீங்கள் அதை மெதுவாக வாசித்திருந்தால் நிறுத்தி அது என்ன என்பதை நிதானித்திருப்பீர்கள்.
In the younger days when I didn't study it carefully, I thought glory means some big bright light.
நான் இளமையாக இருக்கும் பொழுது வேதத்தை வாசிக்கும் பொழுது மகிமை என்றால் மிகப்பெரிய ஒரு வெளிச்சம் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன்.
That's because I didn't study carefully.
அதுக்கு என்ன காரணம் என்றால் சரியாக வாசிக்கவில்லை.
And I suppose many of you also think glory of God means some very bright light.
நீங்களும் அதே போல நினைத்துக்கொண்டிருப்பீர்கள், மகிமை என்றால் மிகப்பெரிய வெளிச்சம் என்று.
But bright light you don't need God, you can just have a good lamp that will give you a bright light too.
பிரகாசமான வெளிச்சத்திற்கு தேவன் தேவையில்லை, ஒரு மின்சார விளக்கு போதும்.
The glory of God is something different.
மகிமை, தேவனுடைய மகிமை என்பது வேறுபட்டது.
You know, Moses once prayed to God.
மோசே ஒருமுறை தேவனிடத்தில் ஜெபித்தார்.
He prayed like this.
இப்படி ஜெபித்தார்.
In the book of Exodus.
யாத்ராகம புத்தகம்
Chapter 33
வசனம் 23 அதிகாரம்
verse 18
வசனம் 18
I pray you Lord show me your glory 33 verse 18
33 okay அப்பொழுது அவர் ஜெபித்தார் உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித் தரலும் என்றார்
And see what God says.
தேவன் அதற்கு என்ன செய்தார் சொன்னார் என்று பாருங்கள்.
This is my glory.
இதுவே என்னுடைய மகிமை.
I will make my goodness pass in front of you.
என்னுடைய தயையை எல்லாம் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணுவேன்.
I'll be gracious to whom I'll be gracious. And show compassion on whom I have compassion.
எவன் மேல் கிருபையா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் கிருபையா இருப்பேன். எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் இரக்கமா இருப்பேன்.
That is part of my glory that you can see.
இது என்னுடைய மகிமையின் ஒரு பகுதியை நீ பார்ப்பாய்.
That is my goodness.
அது என்னுடைய தயை.
That's enough for us to see.
அது பார்த்தால் போதும் நமக்கு.
But he says you cannot see my face verse 20 because if you see my face you'll die. You can't live.
என்னுடைய முகத்தை நீ காண மாட்டாய். என்னுடைய முகத்தை கண்டால் நீ உயிரோடு இருக்க மாட்டாய்.
But I'll allow you to stand on a rock there.
ஆனாலும் அங்கே உன்னை நான் ஒரு கண்மணியில் ஒரு இடம் உண்டு அங்கே நிற்க அனுமதிக்கிறேன்.
When my glory is passing by.
வசனம் 22 சொல்லியிருக்கிறது என்னை மகிமை கடந்து போகும் போது
நான்
கண்மலையில் மறைத்து வைத்திருப்பேன் என்னை பார்க்க முடியாது
நான்
அதை கடந்து
செல்வேன்
அப்பொழுது நீ என் பின்புறத்தை காண்பாய்
பழைய
ஏற்பாட்டில் மிக சிறந்த மனிதனாக இருந்த மோசேயும் அந்த தேவனுடைய மகிமையை காண முடியவில்லை
Now you turn to John chapter 1.
இப்பொழுது யோவான் 1 அதிகாரத்தை திருப்புவோம்.
We read that Jesus came to earth in a flesh.
நாம் இதை வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மனுஷ சாயலாய் வந்தார்.
Verse 14.
வசனம் 14.
The word became flesh and dwelt among us.
அந்த வார்த்தை மாம்சமாகி நம்முடனே வாசம் பண்ணினார்.
And we saw his glory.
அப்பொழுது அவருடைய மகிமையை கண்டோம்.
The glory of the Father.
தேவனுடைய பிதாவினுடைய மகிமையை கண்டோம்
which Moses could not see
மோசே பார்க்க முடியாத அந்த மகிமையை நாம் கண்டோம்
God said you'll die if you see it
தேவன் சொன்னார் என் மகிமையை நீ பார்த்தால் நீ மரித்து போவாய்
here they saw it
இங்கே நாம் பார்த்தோம்
what was it
அது என்ன
it was not just a bright light
அது மிகப்பெரிய ஒரு வெளிச்சம் அல்ல
there was a bright light on Jesus face when the mount of transfiguration for a moment
மலையிலே மறுரூபமான பொழுது அவருடைய முகம் பிரகாசமா இருந்தது அது ஒரு சிறு கணப்பொழுது மாத்திரமே உடனடியாக சத்தவனை போல விழுந்தார்கள்
பீட்டர் ஜேம்ஸ் அண்ட் ஜான்
யோவானும் பேதுருவும் யாக்கோபும்
அவருடைய
முகம் குப்புற விழுந்தார்கள்
So if Jesus had lived like that all the time, everybody would have been fallen on the face in the world.
இயேசு கிறிஸ்து அப்படியே ஒவ்வொரு நேரம் அப்படியே வாழ்ந்திருந்தால் அனைவரும் பூமியில வாழ்ந்த அனைவரும் முகம் கூப்பிட விழுந்திருப்பார்கள்.
So it was hidden, that glory.
ஆகவே அந்த மகிமை.
What is the glory that John says he saw?
இங்கே யோவான் சுனாடகன் காணதாய் சொன்னப்பட்ட மகிமை என்ன?
It was the fullness of grace and truth.
அது கிருபையின் முழுமை சத்தியத்தின் முழுமை.
That is the glory of God that we can see.
அதுதான் தேவனுடைய மகிமை நாம் பார்க்க முடியிற மகிமை.
And that we need to see.
அதை நாம் கண்டிப்பாக பார்க்க வேண்டும்.
That the glory of God which John saw in Jesus we can also see, full of grace, full of truth.
யோவான் சுனாடகன் இயேசுவினிடத்திலே பார்த்த அந்த மகிமை கிருபையும் சத்தியத்தையும் நாமும் பார்க்க முடியும்.
Full of it.
அதனுடைய நிறைவான கிருபையும் சத்தியத்தையும்.
And there we see a balance.
அங்கே நாம் அந்த ஒரு சமநிலையை பார்க்கிறோம்.
Just like the human body, there's a balance.
நம்முடைய மனித உடலிலே ஒரு சமநிலை இருக்கிறது.
One side was muscular and strong, another side is skin and bones. It's ugly.
ஒரு பக்கம் நல்ல திரகாத்திரமான தசையுடன் மற்றொரு பக்கம் வெறும் எலும்பு மாரம் இருந்தால் பார்ப்பதற்கு அசிங்கமாக இருக்கும்.
But all of our bodies are balanced.
நம்முடைய சரீரம் முழுவதுமே சமநிலையை கொண்டதாக இருக்கிறது.
See, one eye is big, another small, it's ugly.
ஒரு கண் பெருசாகவும் ஒரு கண் சிறிதாக இருந்தால் பார்ப்பதற்கு அசிங்கமாக இருக்கும்.
One eye is long and one eye is small.
ஒரு கை நீளமாகவும் ஒரு கை குறுகலாகவும் இருந்தால் பார்ப்பதற்கு அசிங்கமாக இருக்கும்.
There's a balance in the glory of God.
அதே போல தேவனுடைய மகிமையிலும் ஒரு சமநிலை உண்டு.
But all of us are not balanced.
ஆனால் நம்ம அநேகர் சமநிலையாக இல்லை.
Even when we accept Christ.
இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டால்
we are imbalanced one side or the other.
இங்கே ஒரு சமநிலை இல்லாத ஒரு சூழ்நிலை.
So to partake of the glory of God, we must see where am I imbalanced.
தேவனுடைய மகிமையிலே நாம் பங்கு பெறும் பொழுது அங்கே நாம் கண்டுபிடிப்ப நம்மளுடைய சமநிலை எங்கே இல்லை என்று.
And say, Lord, I got to work on that part.
ஆண்டவரே அந்த காரியத்திலே நான் இன்னும் இப்பொழுது நான் சரி செய்ய வேண்டும்.
My left side is very strong and my right side is weak.
ஆண்டவரே என்னுடைய இடதுபுறம் மிகவும் வலிமையற்றதாக இருக்குது ஆனால் வலது கை மிகவும் வலிமையுள்ளதாக இருக்கிறது.
Then I must work on the side which is weak.
ஆகவே நான் நல்ல வலிமையற்றதாக இருக்க பக்கத்தை நான் இன்னும் பயிற்சி செய்ய வேண்டும்.
And make it equal to the other side that's strong.
அப்பொழுதுதான் அது அந்த வலது பக்கம் பலமுள்ள பக்கத்தை காட்டில் போலவே பலமாக மாறும்.
So think of this two areas, grace and truth.
இந்த இரண்டு காரியத்தை குறித்து நீங்கள் எண்ணி பாருங்க, கிருபையையும் சத்தியத்தையும் குறித்து.
That's a balance that must be found in every Christian.
இந்த சமநிலை எல்லா கிறிஸ்தவர்களிடத்திலும் காணப்பட வேண்டும்.
We are not perfect.
ஆனால்
we all tend to be imbalanced.
அதிலே நாம் இன்னும் பூரணராகவில்லை. அநேக காரியங்களில் நாம் இன்னுமே சமநிலை அற்றவர்களாக இருக்கிறோம்.
So I need to see where am I imbalanced.
நான் அதிலே எங்கே என்னுடைய சமநிலை தவறுகிறது என்று நான் பார்க்க வேண்டும்.
This is same thing is expressed in other ways. In Romans 11.
ரோமர் 11ஆம் அதிகாரத்திலும் இதே காரியத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 11.
In other words.
வேறு விதமாக சொல்லப்போனால் மற்றொரு
வார்த்தை.
ரோமர் 11.
Verse 22.
வசனம் 22.
See the kindness and the severity of God.
ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பாருங்கள்.
There are two things.
இரண்டு காரியங்கள்.
What did God tell Moses, I will let my goodness pass in front of you. That is my glory.
தேவன் மோசேயிடத்தில் என்ன சொன்னார்? என்னுடைய தயையை நான் கடந்து போக பண்ணுவேன், அது என்னுடைய மகிமை.
Is that what he said? Is that what he said? Goodness. Goodness.
நன்மை, நன்மை, நன்மை.
But we think goodness, what does it say here? Kindness and severity.
இங்கே தயவும் கண்டிப்பும்.
So kindness alone is not goodness. That is why people translate kindness as goodness. It's not correct.
ஆகவே தயவு அது நன்மை இல்லை என்பதை.
You turn back to Exodus 33 and let's get it exactly.
யாத்ராகமம் 33.
With God we must be exact.
தேவனுடைய காரியத்திலே நாம் மிகவும் துல்லியமாக இருக்க வேண்டும்.
2 plus 2 is not 5, it's not 4 and a half, it is 4.
2 plus 2 4.
It's not 5.
5 alla.
Not 3.
3 alla.
Not even 3.9.
3.9 alla.
It's 4.
Adu 4.
The glory of God, Exodus 33 verse 19, is His goodness.
யாத்ராகமம் 33 அதிகாரம் 19 வசனத்திலே அவருடைய தயை, என்னுடைய தயை, அது நன்மை அல்ல.
I don't know whether what's the right word in Tamil for it, but goodness is a clear word in English.
ஆங்கிலத்திலே மிக சரியாக goodness என்ற நன்மை என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
Now in Romans 11:22,
ரோமர் கடிதம் 11:22
goodness is described as kindness and severity.
அந்த நன்மையானது அவருடைய தயைக்கு ஒப்பாக எடுத்துக்காட்ட சொல்லப்பட்டிருக்கிறது.
So in the Tamil that may not be so clear.
தமிழ்ல ஒருவேளை தெளிவாக குறிப்பிடப்படலாம் இருந்திருக்கலாம்.
We must understand the goodness of God is not only in his kindness, it is in his severity too.
ஆகவே தேவனுடைய நன்மை, அவருடைய தயை என்பது, தேவனுடைய ஈவு, நன்மை, தேவனுடைய ஈவு என்பது அது தயை மாத்திரமல்ல, கண்டிப்பும்.
A good father is not only one who is kind.
நல்ல அப்பா என்பது செல்லம் கொடுக்கிறவர்கள் மாத்திரமே அல்ல,
but who is strict.
அவர் கண்டிப்பாக இருக்க வேண்டும்.
A father who is not strict, I would say, is a useless father.
ஒரு தகப்பன் கண்டிப்பாக இல்லாத பட்சத்திலே அவர் உபயோகமற்ற ஒரு தகப்பன்.
I can guarantee his children will go astray.
நான் உத்தரவாதம் சொல்ல முடியும், அவருடைய பிள்ளைகள் வழிவிலகி செல்வார்கள்.
And a father who is very strict but not kind, his children will also go astray.
அதே போல ஒரு ஒரு தகப்பன் எப்பொழுதுமே கண்டிப்பாக இருக்கிறார், ஆனால் அவரிடத்தில் கிருபை இல்லை என்றால் அவருடைய பிள்ளைகளும் வழிவிலகி செல்வார்கள். நான் அந்த மாதிரி பிள்ளைகளையும் பார்த்திருக்கிறேன், அந்த மாதிரி தகப்பனை பார்த்திருக்கிறேன்.
They are either strict,
அவர்கள் ஒருவேளை கண்டிப்பாக இருப்பார்கள்,
more overly kind,
அல்லது அதிக செல்லம் கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள்.
Both the children go astray.
அந்த இரண்டு தகப்பன்மாருடைய பிள்ளைகளும் வழிவிலகி செல்வார்கள். அந்த அப்பா, நீங்கள் பெற்றோர்களுக்கு பிள்ளைகளுக்கு பெற்றோர்களாக இருக்கிற நீங்கள்
திங்க் அபவுட் திஸ்,
இதை குறித்து சிந்தித்து பாருங்கள்.
நவ தட்ஸ் வை காட் கிவ்ஸ் அஸ் பேரண்ட்ஸ். இஃப் ஒன் பர்சன் இஸ் இம்பேலன்ஸ்ட் ஆன் வே, தி அதர் பர்சன் கேன் ரெஸ்டோர் தி பேலன்ஸ்.
ஆகவே தான் பெற்றோர்களுக்கு கொடுக்கப்படுற ஒரு ரெண்டு பேராக இருக்கிறார்கள், ஒருவர் இவர்கள் இருந்து சமநிலையை மேற்கொள்வதற்கு.
சோ இஃப் ஒன் இஸ் டூ கைண்ட், தி அதர் கேன் பி ஸ்ட்ரிக்ட்.
ஒருவர் கண்டிப்பாக இருக்க முடியும், மற்றொருவர் கிருபையாக இருக்க
முடியும்.
ஒருவர் மிகவும் கண்டிப்பாக இருக்க முடியும், ஒருவர் சிறிது கிருபையாக இருக்க முடியும்.
Both father and mother are strict. It's pretty dangerous for the kids.
அந்த பிள்ளைகள் இடத்திலே பெற்றோர்கள் இருவருமே கண்டிப்பாக இருந்தால் பிள்ளைகளுக்கு ஆபத்து.
Both are just kind, this again the children go astray.
அதே போல பெற்றோர்கள் இருவருமே பிள்ளைகள் இடத்திலே செல்லம் அதிகமாக கொடுத்தா அதுவும் ஆபத்து.
Parents must reflect the nature of God.
பெற்றோர்கள் அந்த பிள்ளையினுடைய,
they must show the nature of God to the children.
பெற்றோர்கள் தேவனுடைய சுபாவத்தை பிள்ளைகளுக்கு காண்பிக்க வேண்டும்.
What is it we must show our children?
தேவனிடத்தில் என்ன காட்ட வேண்டும்?
No, what should we show our children?
நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன காண்பிக்க வேண்டும்?
God's kindness and God's strictness.
தேவனுடைய தயவு, தேவனுடைய கண்டிப்பு.
That is grace and truth.
அதுவே கிருபையும் சத்தியமுமாய் இருக்கு.
And the same thing in a church.
அதே போல சபையிலும்.
See, I've worked with many elders in different CFC churches.
நான் अनेक சபைகளுக்கு CFC சபையில உள்ள மூப்பர்களை நான் சந்தித்திருக்கிறேன்.
I've seen some elders who are very kind.
நான் பார்த்திருக்கிறேன் சில மூப்பர்கள் மிகவும் தயாரு.
Nobody else is there to be strict.
அங்க யாருமே கண்டிப்பாக இல்லை.
The church goes, like they say in English, to the dogs. It gets spoiled.
அந்த சபையானது பின்மாட்டத்திலே போய்விட்டது.
And then there are other elders I've seen in some churches, very strict.
சில சபையில பார்த்திருக்கேன் அவங்களை மிகவும் கண்டிப்பாக
இருப்பாங்க. No kindness there.
அந்த இடத்துல கொஞ்சமும்.
That church also goes to the dogs. It gets ruined.
அந்த சபையும் இருளிலே போய்விடுது.
That's why you need a balance in the eldership.
ஆகவே தான் அந்த சபையை நடத்துகிற இடத்துல சமநிலை காணப்பட வேண்டும்.
Just like in a house you need father and mother.
அங்கே சபையை நடத்துகிற இடத்துல ஒரு அப்பா அம்மாவை போல.
God never appointed one pastor for a church, nowhere in the Bible.
தேவன் எந்த இடத்திலேயும் ஒரே ஒரு பாஸ்டரை சபைக்கு நியமிக்கிறார்.
That is Old Testament, one high priest.
அது பழைய உடன்படிக்கை, ஒரு பிரதான ஆசாரியர்.
In the New Testament, Jesus always sent his disciples 2 by 2. Have you read that?
புதிய உடன்படிக்கையிலே இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் இரண்டு இரண்டு பேராக தன்னுடைய சீஷர்களை
அனுப்பினார். Never alone.
ஒருவர் தனியாக அல்ல.
He didn't send even Paul alone. Paul must go with Barnabas.
பவுலையும் தனியாக அனுப்பவில்லை. பவுலும் பர்னபாவை கூட தான்
அனுப்பி. Because Paul was a very strict man and Barnabas was an encourager.
ஏனென்றால் பவுல் மிகவும் கண்டிப்பானவர், ஆனால் பர்னபாஸ் கிருபை உள்ளவர்.
Between them it was perfect.
அவர்கள் இருவரும் சேர்ந்து செய்தபோது அது மிகவும் நேர்த்தியாக
இருந்தது. That's why the devil came between them and broke them up.
ஆகவே தான் பிசாசான இருவருக்கு மத்தியிலே வந்து அவர்களை பிரித்து விட்டான்.
Because he doesn't like to see that balance development.
பிசாசானுக்கு அந்த சமநிலை, சபையில் அந்த சமநிலை பிடிக்கவில்லை.
Now most people will like a kind elder who's not strict.
ஏனென்றால் அநேகர் கிருபையா இருக்கவே விரும்புகிறார்கள்.
அநேகர் கிருபை இருக்கிற மூப்பரை தான்,
கிருபை இருக்கிற மூப்பரை தான் விரும்புகிறார்கள். கண்டிப்பா இருக்கிற விரும்பவில்லை.
They don't like that.
அவர்கள் விரும்புவதில்லை.
But they don't realize what's good for them.
ஆனால் அவர்களுக்கு என்ன நன்மை என்பதை உணரவில்லை.
Supposing you're a doctor who will only say kind things to you, oh, there's nothing wrong with you even though you're dying of cancer. You want to listen to a doctor like that?
ஒரு மருத்துவர் சொல்கிறார் நீங்கள் புற்றுநோயிலே மரித்தால் அது புற்றுநோய்க்கு அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை என்று சொல்கிறார். அதனால் நீங்க மரிக்க போகிற நீங்கள் அந்த மருத்துவரை விரும்புகிறீர்களா?
Not a good doctor.
அவர் நல்ல மருத்துவர் அல்ல.
At the same time, you don't want a doctor who scares you even if you have a little fever.
அதே நேரத்தில் ஒரு சிறு காய்ச்சல் வந்தாலும் உங்களை பயமுறுத்துகிற
No, you need
மருத்துவரை பார்த்தாலும் ஆகவே நமக்கு சமநிலை வேண்டும்.
சோ
ஆகவே
ரிமெம்பர் திஸ் இன் யுவர் ஹோம் ஆர் இன் யுவர் சர்ச் அப்ரிஷியேட் கைண்ட்னஸ் அண்ட் சிவரிட்டி தட்ஸ் ஹவ் காட் இஸ்
உங்களுடைய வீட்டிலேயும் உங்க சபையிலேயும் கிருபையையும் சத்தியத்தையும் நீங்கள் தேடுங்கள்
ஆர் லைக் இட் சேஸ் ஹியர் கைண்ட்னஸ் அண்ட் சிவரிட்டி ரோமன்ஸ் 11:22
தயவும் கண்டிப்பும் தேவனுடைய தயவும் கண்டிப்பையும் நீங்கள் பின்பற்றுங்கள்
தட்ஸ் ஹவ் a church grows in a balanced way that's how a family grows in a balanced way
appadi dhaan oru kudumbamum oru sabaiyum valarugirathu
so a father or mother who seeks to be popular with the children will never bring them up properly
or petrorgal thangal pilligalukku pidithavargalaga irukku muyarchikkira pachathile avargal avar pilligala sariyaga valakka
mattar or elders who want to be popular with the church members will never build a church properly
pasigum sabaiyil ulla pilligalukku sabaiyil ulla viswasigalukku mathiyile பெருமை புகழ் பெற வேண்டும் என்று விசுவாசிக்கிறவர்கள் விரும்புகிற அந்த மூப்பர்கள் சபையை கட்ட முடியாது.
Yeah, they will not be able to build the church.
அவர் சபையை கட்ட முடியாது.
So, in everything in the world is a balance.
இந்த உலகத்திலே சகலமும் சமநிலையோடதாக
இருக்கிறது. In creation there's day and night. There's day and night in 24 hours.
24 மணி நேரத்திலே இரவும் பகலும் உண்டு.
It's not all day, it's not all night.
அது முழுதுமாக இரவும் இல்லை முழுதுமாக பகலும் இல்லை
we need a balance in everything
எல்லா காரியங்களையும் நமக்கு சமநிலை தேவைப்படுகிறது
human body as I said there's a balance left side and right side
நம்முடைய மாம்சத்திலும் நம்முடைய சரீரத்திலும் சமநிலை தேவைப்படுகிறது
and in many other areas
अनेक காரியங்கள்
ignore the balance you go astray
அதை நீங்க அசட்டை செய்யும் பட்சத்தில் நீங்க வழிவிலகி
போ let me show you another example
வேற ஒரு உதாரணத்தை உங்களுக்கு காட்டட்டும்
how do you go to life
நீங்கள் ஜீவனுக்கு எப்படி செல்வீர்கள்
இஸ் இட் எ கேட் ஆர் எ வே
அது நுழைவாயிலா அல்லது வழியா
see Matthew 7
மத்தேயு 7 வாசிப்போம்
and verse 14
வசனம் 14
the gate is small and the way is narrow that leads to life 7:14
ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமா இருக்கிறது
so how do you get to eternal life is it through a gate or a way
நீங்கள் நித்தியத்திற்கு எது வழியாக கடந்து போக முடியும் வாசலா அல்லது வழியா
no eternal life
நித்திய ஜீவனுக்கு எது வழியாக கடந்து போக முடியும் வாசலா அல்லது வழியா
the answer is both
அதுக்கு விடை என்ன என்றால் இரண்டுமே
I need to go through the gate
நான் வாசல் வழியாக போக
வேண்டும் I need to be born again
நான் மறுபடியும் பிறக்க வேண்டும்
that's just entering the gate
அது வாசலுக்கு செல்கிற வழி
it's like coming to the starting line of a race
அது என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் முதல் படி
a race ஓட்டம்
ஓட்டப்பந்தயம்
the starting line is being born again
அந்த ஓட்டப்பந்தயத்தின் முதல் தொடக்க ஆரம்ப நிலை இந்த வாசல்
being born again
மறுபடியும் பிறத்தல் என்பது அந்த வாசலுக்கு செல்கிறது
but from there
அங்கிருந்து
you have to run the race
அங்கிருந்து
so you go through the gate and then you have to go the way
ஆகவே அங்கிருந்து நாம் ஓட ஆரம்பிக்க வேண்டும் அந்த வழிகள் வழியாக நெருக்கமா இருக்கிற
வழி so you find among many preachers
நீங்கள் अनेक பிரசங்கமானத்தை
கேட்க they only talk about the gate
அவர்கள் எப்பொழுதுமே அந்த வாசலை பற்றி
they read the verse like this
அவர்கள் இதை இப்படியாக வாசிக்கிறார்கள்
there's a gate that leads to life
அங்க ஒரு வாசல் இருக்கு அது நம்ம ஜீவனுக்கு கொண்டு செல்கிறது
that's not true
அது உண்மை அல்ல
there's a gate and a way that leads to life
அங்க அந்த வாசல் வழி அந்த வழிக்கு நமக்கு கொண்டு செல்கிறது
and you see how most people don't even notice that
அநேகர்
when they hear that preacher
அந்த பிரசங்கிப்பதை சிலர் அதை கண்டுகொள்ள அதை கவனிக்க கூட இல்லை
and there are other people who say the main thing is just the way they're not even born again they have to come through the gate first
அவர்கள் இன்னும் மனம் திரும்பவே இல்லை அவர்கள் நினைக்கிறார்கள் ஒரு வழி இருக்கிறது ஜீவனுக்கு போகிற வழி என்று
but to get into that way you have to be born again
ஆனால் அந்த வழிக்கு நீங்கள் வருவதற்கு முதலாவதாக நீங்க மறுபடியும்
பிறக்க வேண்டும் remember this in your christian life always
உங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நீங்க எப்பொழுது நினைவில்
கொள்ள வேண்டும் everything of god there is a balance
தேவனுடைய எல்லா காரியங்களிலும் ஒரு சமநிலை உண்டு
there's a gate and there's a way
அங்கே ஒரு வாசல் ஒரு வழி
the gate is narrow the way is narrow
vaasalum idukam valiyum nerukam
if you just get through the gate you're not going to get to life
neengal vaasalukku varada pachathile neengal valiyum varuvathillai
if you only come through the gate you don't reach life
vaasalukku maatrame vandu vittal neengal jeevanukku varuvathillai
you have to go through the way
vali valiyagum sella vendum
so don't listen to a preacher who only tells you about the gate
aagave inda vaasalai maatrame pesangikkira pesangara kekka vendam
and don't listen to a person who doesn't tell you you must be born again
அதே போல நீங்கள் மறுபடியும் பிறந்தால் போதும் என்று சொல்லுகிறார்கள்
no, no, no. A preacher who does not tell you that you must be born again
நீங்கள் 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 மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொல்லாத பிரசங்கியாளர்
அவர்
வெறும் வழியை மாத்திரமே
சொல்கிறார்.
ஆகவே நீங்கள் வாசலை குறித்தும் நீங்கள் கேட்க வேண்டும், வழியை குறித்தும் கேட்க வேண்டும்.
பேலன்ஸ்,
சமநிலை.
எவ்ரிவேர் இஸ் தி பேலன்ஸ்.
எல்லா இடத்திலும் சமநிலை.
வி மஸ்ட் ரீட் தி பைபிள் ஸ்லோலி.
ஆகவே வேதத்தை நீங்கள் மெதுவாக வாசியுங்கள்.
ரீட் தட் ஒன் வெர்ஸ் ஸ்லோலி, யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் இட்.
இந்த ஒரு வசனத்தை நீங்கள் மெதுவாக வாசித்தால்,
லைக் ஆல் தீஸ் அதர் வெர்சஸ் ஐ ஷோட் யூ ஜஸ்ட் நவ்,
இப்பொழுது நான் காண்பித்த மற்ற வார்த்தைகளைப் போல இதையும் மெதுவாக வாசி. ஐ
ஷோ யூ another example in Acts chapter 20.
அப்போஸ்தலர் நடுவரில் 20 அதிகாரத்தை திருப்புவோம்.
You ask Paul, what did you preach in the whole world, everywhere you traveled, what is the main message you preached?
நீங்கள் பவுலிடத்திலே நீங்கள் உலகம் முழுவதும் சென்று எதை பிரசங்கித்தீர்கள் என்று கேட்டால்,
he say in Acts 20 verse 21,
வசனம் அப்போஸ்தலர் 20 அதிகாரம் வசனம் 21,
two things,
இரண்டு காரியம்.
Jews and Greeks means the whole world.
யூதரும் கிரேக்கரும் என்றால் முழு உலகம் என்ற அர்த்தம்.
The Greeks was an expression for the rest of the world who are not Jews.
கிரேக்கர் என்பதற்கு எடுத்துக்காட்டு என்னவென்றால் இந்த யூதர் அல்லாத மற்ற உலகம் முழுவதும்.
So this is the whole world.
இது முழு உலகமும்.
What did he preach?
அவர் என்ன பிரசங்கித்தார்?
Again a balance.
மறுபடியும் இங்கே ஒரு சமநிலை.
Repentance,
மனம் திரும்பு,
and faith,
விசுவாசி.
Not only repentance,
மனம் திரும்புவது மாத்திரமல்ல,
not only faith,
விசுவாசம் மாத்திரமல்ல.
Faith alone will not save anybody,
விசுவாசம் மாத்திரமே ஒரு ரட்சிக்காது.
Repentance alone will not save anybody,
மனம் திரும்புவது மாத்திரமே ஒரு ரட்சிக்காது.
It's the balance,
ஆகிய ஒரு சமநிலை.
Now today,
ஆனால் இன்று,
most preachers only preach faith,
அநேக பிரசங்கிமார்கள் இந்த விசுவாசத்தை குறித்து மாத்திரமே பிரசங்கிக்கிறார்கள்.
Particularly you go to Pentecostal charismatic church, they only talk about faith, 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 faith.
நீங்கள் இந்த கரிஸ்மேடிக் அல்லது பெந்தகோஸ்தே சபைக்கு போய் சென்றால் அவர்கள் பேசுவது ஒன்றே ஒன்றுதான், விசுவாசம்.
That's important.
அது முக்கியம் தான்.
That's like saying right leg, right leg, right leg, right leg, right leg.
அது எதுக்கு சமானமா இருக்கும்னால் நீங்கள் வலது வலது கை வலது கை வலது கால் வலது கால் வலது கால் என்று சொல்றது.
So I get up and speak about left leg.
நான் எழுந்து இடது கால் என்று பிரசங்கிக்கும் பொழுது,
they say, brother Zach, are you against the right leg?
அவர்கள் கேட்கலாம், நீங்கள் என்ன வலது காலுக்கு எதிர்ப்புறமாக பேசுகிறீர்கள்?
No, those people are preaching it so much. I'm trying to bring a balance here, that's all.
அவர்கள் எப்பொழுதுமே வலது காலை குறித்து பேசுகிறார்கள், நான் இப்போ இடது காலை குறித்து பேசுகிறேன். அப்பொழுது சமநிலை உண்டாகும்.
I go to some other church, they are only talking about the left leg. I'll preach about the right leg there.
நான் வேறு சில சபைக்கு செல்கிறேன், அங்கே போனால் வெறும் எப்பொழுதுமே இடது காலை குறித்து பிரசங்கிக்கிறார்கள், நான் அப்பொழுது அங்கே வலது காலை குறித்து
பேசுகிறேன். There are some churches like that. Repent, 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 repent. That's all they preach.
சில சபையில் எப்பொழுதுமே மனம் திரும்பு, மனம் திரும்பு, மனம் திரும்பு மாத்திரமே.
And they're all full of discouraged, gloomy people because they don't have any faith.
ஏனென்றால் அங்கே எல்லாருமே முகமாடின மக்களாகவே இருக்க, ஏனென்றால் அவர்களுக்கு விசுவாசம் இல்லை.
Because all they hear is about repentance.
அவர் கேட்பது ஒன்றே ஒன்று, மனம் திரும்பு.
And I believe many of you have suffered because of imbalanced preaching that you have listened to.
ஏனென்றால் உங்கள் அநேகர் இதை குறித்து நீங்கள் இடரடைந்திருப்பீர்கள், கஷ்டப்பட்டிருப்பீர்கள். ஏனென்றால் நீங்கள் கேட்பது ஒரே ஒரு சத்தியம்
தான். Oh, you hear about a God the Father who is very strict.
நீங்கள் கேட்டிருப்பீர்கள் பிதாவான மிகவும் ஒரு கண்டிப்பான ஒரு பிதா.
And you are scared and scared to come to him for anything.
அதை குறித்து நீங்கள் பயமடைந்திருப்பீர்கள.
Afraid to come to God for anything.
அதற்காகவே நீங்கள் பிதாவிடத்தில் வராமல் இருந்திருப்பீர்கள்.
And there are other people who say God is so kind.
மற்றொரு சொல்ல, தேவன் மிகவும் அன்பாக இருக்கிறார்.
He's like a grandfather who will give you anything you want.
அவர் நம்மளுடைய தாத்தாவை போல நமக்கு எது கேட்டாலும் கொடுப்பார்.
But he's not a grandfather, he's a father.
அவர் நமக்கு தாத்தா இல்லை, நம்மளுடைய அப்பா.
You know, for years I was a father, now I am a grandfather also.
அநேக ஆண்டுகளாக நான் அப்பாவாக இருந்தேன், இப்போது நான் தாத்தாவாகவும் இருக்கிறேன்.
When I became a grandfather for the first time, I had my first grandson.
நான் என்னுடைய முதல் பேரன் பிறந்ததுமே நான் தாத்தாவாக ஆயினேன்.
I came home to Bangalore and people asked me a question.
நான் பெங்களூருக்கு வீட்டுக்கு வந்ததனே மக்கள் என்னிடத்தில் கேள்வி கேட்டார்கள்.
What do you find a difference now that you are a grandfather?
இப்போது நீங்கள் தாத்தாவாயிட்டீர்கள், என்ன வித்தியாசத்தை நீங்கள் காண்கிறீர்கள்?
I said with my four sons I was very strict.
என்னுடைய நான்கு மகளடுத்து நான் மிகவும் கண்டிப்பாக இருந்தேன்.
I would punish them.
நான் அவர்களை தண்டிப்பேன்.
Bible says use the rod.
வேதம் சொல்கிறது நீங்கள் கம்பை எடுக்க வேண்டும் என்று.
And but when I saw this grandson,
ஆனால் அவருடைய பேரர்களை நான் பார்க்கும் பொழுது,
I thought how can anybody punish this sweet little child?
நான் நினைத்தேன் எப்படி இந்த சிறு குழந்தையை தண்டிக்க முடியும் என்று பார்த்தேன்.
I never 17 grandchildren, I have never punished any of them.
17 பேர பிள்ளைகளை நான் ஒருபோதும் கண்டித்தது
கண்டித்தது இல்லை. Chocolates and sweets.
அவங்களுக்கு இனிப்பும் சாக்லேட்டும் நான் வாங்கி
கொடுத்தேன். Grandfathers are the most imbalanced people in the world.
தாத்தா தான் எப்பொழுதும் சமநிலையற்ற, முழு முற்றிலும் சமநிலையற்றலாக இருக்கிறார்.
God is not a grandfather.
ஆகவே அப்பா எப்பொழுதுமே ஒரு தாத்தா இல்லை.
He is a father.
அவர் அப்பா.
Who is kind and strict.
அவர் தயையும் கண்டிப்பும் உடையவர்.
Remember this.
இதை ஞாபகத்தில்
வைத்துக் கொள்ளுங்க. Because there are so many wrong concepts of God that people are proclaiming.
ஏனென்றால் தேவனை குறித்து தான பல தவறான அபிப்பிராயங்களை மக்கள் பிரசங்கிக்கிறார்கள்.
If you get a wrong idea of God, it will affect your Christian life.
நீங்கள் தேவனை குறித்து தவறான அபிப்பிராயத்தை பெற்றுக் கொள்ள முடியும், நீங்கள் கிறிஸ்துவத்தை விட்டு விலகி செல்ல முடியும்.
What does it say? See the kindness and the severity of God.
என்ன சொல்கிறது? தேவனுடைய தயையையும் கண்டிப்பையும் பாருங்கள்.
See what it says about God as a father.
தேவனை அப்பிதா என்று அப்பா என்று சொல்வதை குறித்த காரியத்தை பாருங்கள்.
See Matthew chapter 7.
மத்தேயு 7 அதிகாரம்.
Here is how God is a father.
இது இங்கே எப்படி தேவன் நமக்கு அப்பாவா இருக்கிறார் பாருங்க.
Matthew 7 verse 9 to 11.
மத்தேயு 7 அதிகாரம் வசனம் 9 to 11.
If a son asks for bread, will you give him a stone?
ஒரு மகன் தன் அப்பாவிடத்திலே ஒரு அப்பத்தை கேட்டால் அவர் கல்லை கொடுப்பாரா?
If he asks for fish, will you give him a snake?
ஒரு மீனை கேட்டால் அவருக்கு பாம்பை கொடுப்பாரா?
You evil fathers know how to give good things to your children.
பொல்லாதவர்களே, நீங்க தகப்பனாகிய நீங்க உங்க பிள்ளைகளுக்கு நல்லதை கொடுங்க.
Your father in heaven will only give good things to you.
பரலோகத்தில் இருக்கிற உங்க பிதா எப்பொழுதுமே உங்களுக்கு நன்மைகளை மட்டுமே கொடுப்பார்.
That is one aspect of God as a father.
அது தேவனை குறித்ததான ஒரு கருத்து.
That he only gives good gifts.
எப்பொழுதுமே அவர் நன்மைகளை மட்டுமே கொடுப்பார்.
And you have to ask him.
அப்படி நம்ம கேட்க
வேண்டும். He will give you.
நீங்கள் கேட்கும் பொழுது அவர் பெற்றுக் கொள்வார்.
That's only one side.
அது ஒரு பக்கம்.
Now let me tell you the other side of God as a father.
நாம் அப்பா என்ற மறுபக்கத்தை நான் காண்பிக்க விரும்புகிறேன்.
Hebrews 12.
எபிரேயர் 12
and verse 5.
வசனம் 5.
In the middle of that verse.
அதுக்கு அந்த வசனத்தின் மத்தியிலே.
My son, don't regard lightly the discipline of the Lord or faint when you are reproved by him.
என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளும் பொழுது சோர்ந்து போகாதே.
This is not gift, this is discipline.
இது ஏதோ ஒரு வரம் இல்லை, ஒரு பரிசு அல்ல.
Because verse 6, those whom the Lord loves, he disciplines.
வசனம் 6 சொல்கிறது, கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுவாரோ அவரை
சிட்சிக்கிறார்.
அவர் எந்த மகனையும் தண்டிக்கிறார், பிள்ளைகளுக்கு சொல்கிறது போல புத்தி சொல்கிறார். என்னிடத்தில் அன்பு கூறுகிறவன், என்னிடத்தில் அன்பு, கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார்.
In the English, sometimes the Tamil is not a very accurate translation. In the English it says scourges, that is using a leather whip like they used on Jesus.
ஒரு பெல்ட்டை எடுத்து அடிப்பது போல.
That's the meaning scourge. Scourge is a word for use when you use a leather belt.
ஒரு லெதர் பெல்ட்டை எடுத்து அடிப்பது போல குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆங்கில வேதம்.
That's what I used. I followed God here.
நான் இந்த காரியத்தில் தேவனை நான் பின்பற்றுகிறேன்.
That's the same God who gives good gifts also.
இதே தேவன் தான் நமக்கு நல்ல ஈவுகளையும் தருகிறார்.
The same hand he'll give bread.
அதே கையிலே நமக்கு அப்பத்தை தருகிறார்.
And fish.
மீனையும் தருகிறார்.
And then take the belt.
பெல்ட்டையும் எடுக்கிறார்.
That's how Jesus was.
இயேசு கிறிஸ்து அப்படி தான் இருக்கிறார்.
He put his hand on the leper and comforted them.
தன்னுடைய கையை எடுத்து தொழுநாயல் மேலே போட்டார்.
Those lepers, nobody touched them.
ஒருவரும் தொடாத அந்த தொழுநாயல் மேல் தன் கையை போட்டார்.
Jesus touched them.
இயேசு அவரை தொட்டார்.
And then he went and took the whip with the same hand and whipped the lovers of money out of the temple.
அதே கையினாலே ஒரு கயிறில் வாரை உண்டாக்கி பணம் சம்பாதித்து துரத்தினார் ஆலயத்திலிருந்து.
And if Jesus is in your church, he'll do both.
உங்களுடைய ஆலயத்திலே இயேசு இருந்தா இது இரண்டையும் செய்வார்.
சபேல்
சகேயு.
Yes, if Jesus is in your church, ஆலயம் is not church.
இயேசு கிறிஸ்து உங்களுடைய சபையிலே இருந்தால், சபையிலே இருந்தால்,
he will use both.
இந்த இரண்டையும் பயன்படுத்துவார்.
The comforting hand and the whipping hand.
உங்களை அரவணிக்கிற கரம், அதே நேரம்
God loves you, he'll do both to you.
இயேசு உங்களை நேசித்தார் என்றால் இந்த இரண்டும் உங்களுக்கு கொடுப்பார்.
I want to say to you, if you have never received a whipping from God,
நீங்கள் ஒருபோதும் தேவனிடத்தில் இருந்து கண்டிப்பை அடியை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால்,
you have not known him as a father yet, I'll tell you.
நீங்கள் இன்னுமாய் அவரை பிதா என்று அறிந்து கொள்ளவில்லை.
You're just fooling yourself that you know God is a father.
உங்களை நீங்களே தேவன் உங்களுக்கு பிதா என்று வஞ்சித்துக் கொண்டிருக்கிறீர்கள்.
I have received tremendously comforting words from God in scripture.
நான் வேதத்திலிருந்து எனக்கு பரிந்து பேசுகிற எவ்வளவு ஆறுதல் சொல்கிற வார்த்தை
பெற்றுக்கொண்டேன்.
அதே வேதத்திலிருந்து அவரிடத்திலிருந்து கண்டிப்பான வார்த்தையை, இப்படித்தான் நான் தேவனைய வார்த்தை கேட்கிறேன்
என்று நான்.
நீங்கள் வேதத்திலிருந்து எப்பொழுதுமே ஆறுதல் அளிக்கிற வார்த்தையை மட்டுமே கேட்டால் தேவன் உங்களுக்கு அப்பா இல்லை.
You're only listening to rebuke again, you're not listening to God.
நீங்கள் உங்களுக்கு கண்டிப்பை மட்டுமே உணர்த்துகிற வார்த்தையை மட்டுமே நீங்கள் பெற்றுக்கொண்டால் அப்பொழுது அப்பா இல்லை.
Remember this, in everything in the Christian life there is a balance.
இதை நீங்கள் கிறிஸ்துவ வாழ்க்கையிலே சகலத்திலும் ஒரு சமநிலை உண்டு. இதை நீங்கள் மற்றொரு உதாரணத்தை காண்பிக்கிறேன்.
I can go the whole day giving examples.
முழு நாளும் நாங்கள் உதாரணத்தை காட்டிக்கொண்டே சொல்லலாம்.
மார்க் 16.
மார்க் 16 அதிகாரம்.
Go into all the world,
இந்த உலகம் முழுதும் சென்று,
and preach the gospel,
இந்த சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள்,
to everyone. Verse 15.
16 அதிகாரம் 15 வசனம்.
And if anyone believes in verse 16 and is baptized, he'll be saved.
ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான்.
That's one part of the commission the Lord gave his disciples.
அது தேவன் தன்னுடைய சீஷர்களுக்கு கொடுத்த அந்த ஊழியத்தின் ஒரு பகுதி.
Here's the other side.
இங்கே மற்றொரு பகுதி உண்டு.
After these people are believed and baptized, what do you do?
அவர்கள் விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்றவுடன் என்ன செய்ய வேண்டும்?
Matthew 28.
மத்தேயு 28 அதிகாரம்.
Going to all nations, verse 19.
வசனம் 19, உலகமெங்கும் நீங்கள் சென்று.
And make disciples.
அங்கே அவர்களை சீஷனாக்குங்கள்.
So after they are born again and baptized, you've got to make them into disciples.
அவர்கள் நீங்கள் அவர்களை ஞானஸ்தானம் கொடுத்தவர்களை சீஷராக்க வேண்டும்.
And after that, what do you do? Verse 20, teach them to observe every single thing that I commanded you.
அப்போ நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள்.
Show me a church where they teach every single thing that Jesus commanded.
தேவன் உபதேச கட்டளையிட்ட யாவையும்
கைக்கொள்ளும்படி,
இயேசு கட்டளையிட்ட சகலத்தையும் கைக்கொள்ளும்படி உபதேசிக்கிற ஒரு சபையை எனக்கு காட்டுங்கள்.
Where they teach about overcoming anger.
கோபத்தை மேற்கொள்வது,
that is Matthew chapter 5,
மத்தேயு 5 அதிகாரம்,
or overcoming sexual lust,
பாலியல் இச்சையை மேற்கொள்வது காரியம்,
that's Matthew 5 chapter 5,
அது மத்தேயு 5 அதிகாரம்,
or loving your enemies, that's also Matthew 5,
உங்களுடைய பகைக்காரர்களை சிநேகிப்பது, அதுவும் மத்தேயு 5 அதிகாரம்,
or when you pray, don't tell other people how much you pray,
நீங்கள் ஜெபம் பண்ணுவது மற்றவர்களுக்கு சொல்லாதிருங்கள்,
if you fast don't tell people how much you are fasting,
நீங்கள் உபவாசிக்கும் போது உங்களுடைய உபவாசத்தை மற்றவர்களுக்கு அறிய தெரிவிக்காமல் இருப்பது,
Matthew 6,
மத்தேயு 6,
if you give money, don't let anybody know how much you gave,
நீங்கள் யாருக்காவது பணம் கொடுத்தால் அதை ஒருவருக்கும் சொல்லாதிருங்கள்.
Have you found churches preaching all this?
இந்த காரியத்தை எல்லாம் பசங்கிக்கிற சபையில
கண்டிருக்கிறீர்களா?
இந்த காரியத்தை தான்
Jesus said. Don't judge others but judge yourself.
மற்றவர்களை நியாயந்தீர்க்காதீர்கள், உங்களை நீங்களே நியாயந்தீர்த்துக் கொள்ளுங்கள்.
Matthew 7.
மத்தேயு 7.
Be anxious for nothing, Matthew 6.
ஒன்றை குறித்தும் கவலைப்படாதிருங்கள், மத்தேயு.
You cannot love money and love God, Matthew 6.
மத்தேயு 6 ல சொல்றது, நீங்கள் பணத்தை சிநேகிக்க முடியாது ஆனால் தேவனை சிநேகிக்க வேண்டும்.
And I've only covered 3 chapters now, Matthew 5, 6 and 7.
நான் இப்பொழுது ரெண்டு காரியங்களை மட்டுமே நான் சொல்லி இருக்கிறேன், மத்தேயு
5, 6 and 7.
மத்தேயு 5, 6, 7.
That's all.
அவ்வளவுதான்.
What about all the other things Jesus said?
மற்ற காரியங்களை குறித்து என்னென்ன காரியங்களை சொல்லி இருக்கார்?
I'll give you one example.
இன்னொரு உதாரணம்,
Matthew chapter 12.
மத்தேயு 12 அதிகாரம்.
Have you ever heard any preacher preach on this?
இந்த காரியத்தை குறித்து எந்த ஒரு பிரசங்கியாளர் பிரசங்கத்தை கேட்டிருக்கிறீர்களா?
What is the commission Jesus gave?
இயேசு கிறிஸ்து சொன்ன,
go one side, go and preach the gospel, get them believe and baptized.
ஒரு பக்கம் நீங்கள் தேசமெங்கும் போய் சுவிசேஷத்தை சொல்லி அவருக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள்னு சொன்னார்.
Then make them disciples to follow me.
அவரை சீஷராக்கி என்னை பின்பற்ற செய்யுங்கள்.
Teach them everything I commanded.
நான் கட்டளையிட்டு யாவையும் கைக்கொள்ளும்படி பதிவு.
I told you a few of the things just now.
இப்பொழுது சில காரியத்தை உங்களுக்கு சொன்னேன்.
Here's another one.
மற்றொரு காரியம்.
Matthew 12.
மத்தேயு 12.
Verse 36.
வசனம் 36.
Every careless word you speak, you'll have to give an account in the day of judgment.
மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயப்பத்து நாளில் கணக்கு சொல்ல வேண்டும்.
You tell me, how many times have you heard a message on that verse?
இந்த காரியத்தை குறித்து எத்தனை தடவை நீங்கள் செய்தியை கேட்டிருக்கிறீர்கள்?
I have never heard a message on that verse in my life.
இந்த காரியத்தை குறித்து எந்த ஒரு செய்தியை என் வாழ்நாள் முழுவதும் கேட்டதே இல்லை.
I don't hear it on the internet.
இணையதளத்தில் நான் கேட்டதில்லை.
I preach it many times.
நான் பிரசங்கித்திருக்கிறேன் அநேக முறை.
Why?
ஏன்?
I'm not special.
ஏனென்றால் நான் ஒரு
நான்
இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த உபதேசத்தை தான் நான் சொல்லுகிறேன்.
This is balance.
இதுதான் சமநிலை.
Go and bring them to Christ, let them be born again.
அவர்கள் இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து
அவர்களை
ஞானஸ்தானம் கொடுத்து அது தொடக்கம்.
That's the gate.
அது வழி வாசல்.
And then now the way.
நாம் இப்பொழுது வழி இருக்கிறது.
Teach them every single thing I commanded you.
அவர்கள் கைக்கொள்ளும்படி நான் கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி
போதும்.
அதை நீங்கள் செய்யும் பொழுது,
Matthew 28,
மத்தேயு 28,
20,
வசனம் 20,
then I will be with you always to the end of the world.
இந்த உலகத்தின் முடிவு பரியந்த நான் உங்களோடு இருப்பேன்.
I've been in many homes.
நான் அநேக வீட்டிலே
தங்கியிருந்தேன். Where I see a verse.
அங்கே ஒரு வசனம்
பார்த்திருக்கேன்.
அந்த சுவற்றில்
Jesus said, I am with you always till the end of the world.
நான் உலகத்தின் முடிவு பரியந்த உங்களுடன் இருப்பேன் என்று வசனம்
பார்த்திருக்கேன். Wait. There's a condition to that. Don't just put that verse there.
நான் சொல்றேன், பொறுங்கள் பொறுங்கள், அதுக்கு ஒரு நிபந்தனை உண்டு.
That's not for everybody.
அது எல்லாருக்கும் அல்ல.
Teach them everything I commanded you, then I will be with you till the end of the world.
நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் கைக்கொள்ளும்படி செய்யுங்கள், அப்பொழுது உலகத்தின் முடிவு பரியந்தம் உங்களோட இருப்பேன்.
Where does it say I'll be with you till the end of the world even if you don't do that?
அதை நீங்கள் செய்யாத பட்சத்தில் எங்கே சொல்லப்பட்டிருக்கு நான் எப்பொழுது உங்களோட இருப்பேன்?
Man has a tendency to take a promise without fulfilling the condition.
இந்த மனிதர்கள் எப்பொழுதே அந்த வாக்குத்தத்தை மட்டுமே பெற்றுக்கொள்ள முனைப்பா இருக்கிறார்கள்.
See, in all of our CFC churches now we are encouraging people to memorize a verse every day.
Every
week.
நம்ம உலகம் முழுக்க எல்லா CFC சபையிலேயும் இந்த மனப்பாட வசனத்தை நாம் மனப்பாடம் பண்ணி உற்சாகம் அளிக்கிறோம்.
Most of the churches are using the same sequence that is set up by the church in Colorado.
இந்த உலகத்துல இருக்க எல்லா CFCலும் இந்த அமெரிக்கால கொலராடோல இருக்க CFC அந்த சொன்ன முறையின்படி பின்பற்றி வருகிறார்கள்.
They put it on their website.
அதை இணையத்தில்
what all verses to memorize. So everywhere in the world they are using this.
ஒவ்வொரு வாரமும் எதை மனப்பாடம் செய்ய வேண்டும் என்பதை இணையத்தில் போட்டு விட்டார்கள்.
And one verse is one week it will be a promise, next week it will be a command.
ஒரு வாரம் அது ஒரு வாக்குத்தத்தமா இருக்கும், அடுத்த வாரம் அது ஒரு கட்டளையாக இருக்கும்.
Believe this promise.
இந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசியுங்கள்.
Next week obey this command.
அடுத்த வாரம் இந்த கட்டளையை பின்பற்றுங்கள்.
Next week believe this promise.
அடுத்த வாரம் இதை விசுவாசியுங்கள்.
Next week obey this command.
அடுத்த வாரம் இதுக்கு கட்டளையை
கீழ்ப்படியுங்கள். You know how they say in the military, left right left right left right, it's like that.
ராணுவத்திலே left right சொல்வது போலதான்.
It's not left 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 left.
இது எப்பொழுதுமே left left அல்ல.
People like that. Promise 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 promise.
மக்கள் எப்பொழுதுமே வாக்குத்தத்தம் 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 இதுதான் விரும்புகிறார்கள்.
You try walking like that with your left 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 all the time, you won't be able to move forward.
நீங்க இது போல நடந்து செய்ய முயற்சி பாருங்கள், வலது 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 வலது.
No, there's a balance in scripture.
Yeah, இது வேதாகமத்திலே ஒரு
promises and there are commands.
எப்பொழுதுமே ஒரு ஒரு வாக்குத்தத்தத்துக்கு ஒரு நிபந்தனை உண்டு.
And so I've just given you a few examples.
சில உதாரணங்களை தந்திருக்கிறேன்.
So many areas like this.
அநேக இது போல அநேக காரியங்கள் உண்டு.
I find wherever I look in the Bible there's a balance.
வேதாகமத்தில் எங்கே பார்த்தாலும் ஒரு சமநிலை உண்டு.
See for example.
இன்னொரு உதாரணம்.
Let me give you one example how Jesus spoke to Peter.
இயேசு கிறிஸ்து பேதுருவிடத்தில் எப்படி பேசினார் என்பதை பாருங்கள்.
Matthew 16.
மத்தேயு 16.
If you read the Bible slowly you'll see all this yourself also.
நீங்கள் நீங்கள் வேதத்தை மெதுவாக படிக்கிற பட்சத்தில் நீங்களே இதை கண்டுபிடிப்பீர்கள்.
Matthew 16.
மத்தேயு 16.
He verse 15.
வசனம் 15.
He said to his disciples, who do you say I am?
என்னை நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள்?
All the disciples were there.
எல்லா சீஷர்களும் அங்கே இருந்தார்கள்.
Simon said, you are the son of the living God.
அப்பொழுது சீமோன் பேதுரு சொன்னார், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன்.
Oh, Simon, you are blessed.
அப்பொழுது சீமோனே, நீ பாக்கியவான்.
Because you didn't understand with your human cleverness.
இதே உங்களுடைய மாம்சம் ரத்தம் இதை உங்களுக்கு வெளிப்படுத்தவில்லை.
No, my father in heaven revealed this to you. What a blessed person you are.
பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவே இதை உங்களுக்கு வெளிப்படுத்தினார்.
And I say to you Peter, you're a rock on this rock which you just confessed I will build my church.
பேதுருவே, இதோ நீ
this confession you made.
நீ கல்லாய் இந்த விசுவாசத்தின் கல்லின் மேலே நான் சபையை கட்டுவேன்.
I'm going to use you.
நான் உன்னை பயன்படுத்த போகிறேன்
build this church.
என்னுடைய சபையை கட்டுவேன்.
And Peter, I will give you the keys of the kingdom of heaven and whatever you bind will be bound, whatever you loose will be loosed.
பரலோகத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன், பூலோகத்தில் எது கட்டுகிறாயோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும்.
Wow, what a fantastic encouragement.
பேதுரு, என்ன ஒரு மிக சிறந்த ஒரு உற்சாகம்.
But Jesus is balanced.
இயேசு எப்பொழுதுமே சமநிலை.
So next he says,
அடுத்து
சொல்லுகிறார்
verse 23.
He turns to Peter and says, get behind me Satan.
பேதுருவே, திரும்பி பார், எனக்கு பின்னாக போ சாத்தானே.
That's the balance.
இதுதான் சமநிலை.
Within 1 minute.
ஒரே நிமிடத்தில்.
When Peter's head is suddenly getting big, oh, the keys of the kingdom are in my hand.
பரலோகத்தின் திறவுகோல் இடத்திலே வந்துவிட்டது என்று பேதுரு நினைத்து தலை உப்பிப்பொழுது ஒரு பலூனை போல உப்பொழுது.
Jesus puts a little pinprick into that and goes down.
இயேசு ஒரு சிறு ஊசியை குத்தி அந்த பலூனை வெடிக்க செய்தார்.
You see how balanced Jesus is. He loved Peter so much.
பேதுரு எவ்வளவு சிநேகித்தார் என்று பாருங்கள்.
That's why Peter became the great leader on the day of Pentecost.
ஆகவே தான் பெந்தேகோஸ்தே நாளிலே பேதுரு ஒரு மிக சிறந்த.
Read the Bible slowly. You will see things which I'm showing you. It's all there in your Bible. How is it you didn't see it?
இது எல்லாமே உங்களுடைய வேதத்திலும் இருக்கு, நீங்கள் அதை பார்க்க முடியவில்லை.
I'll tell you why.
நான் சொல்றேன் ஏன்.
You read the Bible too fast.
ஏனென்றால் நீங்க வேதத்தை வேகமாக வாசிக்கிறீர்கள்.
You read, you don't meditate.
அதை நீங்கள் தியானிப்பதில்லை.
There are many things like this.
அநேக காரியங்கள் இது போல இருக்கிறது.
When you read something,
நீங்கள் அதை படிக்கும் பொழுது,
read on, don't just stop there, read the next verse.
அதை வாசிக்கும் பொழுது அடுத்த வாக்கியம் சேர்த்து வாசியுங்க.
For example,
ஒரு உதாரணத்துக்கு,
have you read this?
இதை படித்திருக்கிறீர்களா?
John 7 verse 53.
யோவான் 7 வசனம் 53.
At the end of Jesus preaching in the temple,
ஆலயத்திலே அவர் பிரசங்கித்து முடிக்கும் பொழுது,
he was in Jerusalem.
அவர் எருசலேமில் இருந்தார்.
His home is in Capernaum, about 100 kilometers away.
அவருடைய வீடு கப்பர்நகூமில் இருந்தது.
He was preaching in the temple.
அவர் தன்னுடைய ஆலயத்திலே பிரசங்கித்தார்.
You read with verse 37, in the last day of the feast he shouted and preached there.
பண்டிகையின் கடைசி நாளிலே பிரசங்கம் இயேசு நின்று சத்தமிட்டு ஒருவன் தாகமாக இருந்த இடத்தில் வந்து,
and then after the message was all over,
இந்த செய்தி எல்லாம் முடிந்த பிறகு,
verse 53, everybody went to his home.
வசனம் 53, அவரவர்கள் தங்கள் வீட்டுக்கு போனார்கள்.
Jesus, it's like supposing after the meeting yesterday everybody went home and my wife and I are standing here alone.
இப்படி நினைத்து பார்க்கல, நேற்றைய கூட்டம் முடிந்த பிறகு அனைவரும் வீட்டு,
everybody is gone alone and my wife and I are alone.
என் மனைவி யாரும் தனியாக நிற்கிறோம்.
Where do we go?
நாங்கள் எங்கே செல்வோம்?
It didn't happen. It's never happened in all my life.
எங்க வாழ்க்கையில இது போல நடந்ததே இல்லை.
But it happened to Jesus.
ஆனா இயேசுக்கு இது நடந்தது.
Everybody went home.
அனைவரும் வீட்டுக்கு சென்று விட்டார்கள்.
And Jesus standing all alone.
அவர் தனியாக நின்றார்.
So it's where to go?
எங்கே செல்வது?
Thank God it's not raining.
ஆண்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மழை இல்லை.
I'll go to the Mount of Olives and sleep under the trees.
அங்கே ஒலிவு மலைக்கு சென்று அங்கே ஒரு மரத்தின் கீழே நான் படுத்து,
read the next verse.
அடுத்த வசனத்தை வாசி.
You say there is no next verse.
நீங்கள்
you say there is no next verse. There is a next verse in chapter 8.
நீங்கள் சொல்கிறீர்கள் அடுத்த வசனம் இல்லை என்று. அடுத்த வசனம் அதிகாரம் 8 அதிகாரத்தில்
உண்டு. Chapter divisions are not made by God, it's made by man.
இந்த அதிகார பிரிவினை, இந்த அதிகாரத்தை பிரித்ததெல்லாம் தேவன் பிரிக்கவில்லை, மனிதனே
பிரித்தார். Don't stop at the end of the chapter, read the next verse.
ஆகவே இந்த அதிகாரத்தின் கடைசியில் நீ பார்த்தால் அடுத்த வசனத்தை வாசியுங்கள்.
Everybody went to his own home but Jesus went to the Mount of Olives. That's the full sentence.
இது இப்படி வாசியுங்கள், இதுதான் முழு வசனம். அவர்கள் எல்லாரும் தங்கள் வீட்டுக்கு போனார்கள், இயேசு ஒலிவு மலைக்கு போனார்.
If you read it slowly you'll notice it.
இது மெதுவாக
If you have the habit of reading one chapter a day, you'll miss it because tomorrow you'll forget what was written in chapter 7.
ஒவ்வொரு நாளும் அதிகாரத்தை படிக்கும் என்ற பழக்கத்தை வைத்திருந்தால் நீங்கள் அநேக காரியங்களை விட்டுவிடுவீர்கள்.
I'm teaching you some good Bible reading habits.
நான் ஒரு வேதாகமத்தை நன்றாக வாசிக்கிற பழக்கத்தை
கற்றுக்கொண்டேன். So I meditated on that and I was blessed.
நான் இதை தியானித்த பொழுது நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன்.
So Jesus never tried to put himself somewhere if they didn't want him.
இயேசு ஒரு பொழுதும் தன்னை அலையாதவர்கள் வீட்டுக்கு செலவே.
Everybody went home. Nobody asked the Lord, by the way, Lord, you're in Capernaum. Where are you staying tonight?
ஒருவரும் அவர்கிட்ட கேட்க, ஆண்டவரே, உங்களுடைய வீடு கப்பர்நகூமில் இருக்கு, எங்கே நீங்கள் போய் தங்க போறீங்க?
Imagine Jesus being stranded like that.
Yesu
left alone.
Yesu kusu thaniyaga vidapattar endru neengal kalpana seidhu
paarkkumbodhu, I cannot imagine how these other people treated you like.
Andavare, indha janangal ungalai ippadi nadathinaar endru neengal kalpana kaiyum
mudiyadhu. I have never experienced it in 56 years of ministry.
Ennudaiya 56 aandugala ooliyathil idhan anubhavithathe
illai. Never, never, never.
Oru podum illai.
But my Lord, he experienced it.
Aanal ennudaiya aandavare idhai anubhavithirukkar.
Because I'm sure some of his servants also experienced it, so he had to experience it first.
ஏனென்றால் அவருடைய ஊழியக்காரர்களே சில இதை அனுபவித்திருப்பார்கள், ஆகவே அவரும் அனுபவித்தார்.
Because he had to be a forerunner for all of them.
ஏனென்றால் மற்றவர்களுக்கு முன்னோடியாக அவர் இருக்க விரும்பினார்.
And now see what happens.
இப்பொழுது என்ன
நடக்கும்? Next morning he comes.
அடுத்த நாள் காலையில்
வந்தார். Verse 2, 8 verse 2.
எட்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம்.
And he again begins to teach.
மீண்டும் அவர் உபதேசிக்கத்
தொடங்கினார். Now if it is one of today's preachers,
இன்றைய காலத்தில் இருக்க ஒரு பசங்கமாக இருந்தால்,
preachers, he would have preached like this.
இந்த மாதிரி பிரசங்கிப்பார்.
Well, last night I had to sleep on the tree, under the trees in the Mount of Olives.
அவர் இப்படி சொல்லி இருப்பார். நான் நேற்றைய தினத்திலே ஒலிவு மலையில மரத்துக்கு கீழே நான் தூங்கினேன்.
Why? Just to make all of you feel bad that you did not invite me to your house.
ஏனென்றால் உங்களுக்கு ஒரு கஷ்டமான ஒரு உணர்வை கொடுப்பதற்கு, ஏனென்றால் நீங்க யாருமே என்ன அழைக்கவில்லை, அதனால நான் மலைக்கு சென்றேன்.
Have you heard preachers sometimes say things like that just to make you feel bad that you did not give them some money or you did not do something for them?
உங்களுக்கு கஷ்டப்படுத்தும்படியான ஒரு உணர்வை கொடுக்கும்படியான இந்த மாதிரி செய்தியை எதையாவது
பிரசங்கிட்டு
நீங்க அனைவருமே நினைத்திருப்பீர்கள், ஏதாவது ஒரு சீசா, ஏதாவது ஒரு மனிதர் அவருடைய இயேசுக்கு அவர்
நோபடி இன்வைட்டட்,
ஆனால் யாருமே அழைக்கவில்லை.
And he came back all fresh in the morning and they said, yeah, definitely one of the other brothers must have taken him to his house, that's how he's looking so fresh today.
மறுநாள் காலையில் மிகவும் உற்சாகமாக வந்தார். யாரும் நினைத்திருப்பார்கள், யாராவது ஒரு சகோதரர் அவங்க வீட்டுக்கு அழைத்து சென்றிருப்பார், ஆகவே உற்சாகமாக.
He was looking fresh because he was speaking to the father in the morning, that's why he was fresh.
அவர் ஏன் உற்சாகமாக இருந்தார்? காலையில் அவர் பிதாவினிடத்தில் பேசிக் கொண்டிருந்தார், ஆகவே அவர் உற்சாகமாக காணப்பட்டார்.
And not a single person knew that Jesus slept under the Mount of Olives.
ஒருவரும் அங்கிருந்த ஒருவரும் இயேசு கிறிஸ்து அந்த மலையில தங்கவில்லை.
Okay, what do I learn from that?
இதிலிருந்து நான் என்ன அறிந்து கொண்டேன்?
If I go through some difficulty in some situation,
நான் ஏதோ ஒரு கஷ்டத்தின் மத்தியில செல்லும் பொழுது,
let me try my best to hide it from my fellow believers so that they don't feel bad for me.
என்னுடைய சக விசுவாசிகளிடத்திலிருந்து முற்றிலும் அதை மறைக்கவே நான் பிரயாசப்படுவேன்.
That can happen sometimes.
அது சில சமயம்
ஏற்படும். Can be a little thoughtless.
சிலர் அதை குறித்து அறியாது இருப்பார்கள்.
And don't make them embarrassed.
அவர்களை நீங்கள்
So there are many things we can learn the balance in the life of Jesus.
ஆகவே இந்த வேதாகமத்தில் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளலாம்.
There's a balance throughout scripture.
இந்த சமநிலை வேதாகமம் முழுவதும் இருக்கு.
There must be a balance in our life.
இது நம்மளுடைய வாழ்க்கையிலும் இருக்க வேண்டும்.
Let me give you another example.
இன்னொரு உதாரணத்தை காண்பிக்கிறேன்.
Matthew chapter 4.
மத்தேயு 4.
Jesus said.
இயேசு சொன்னார்.
You will discover this yourself if you read the Bible slowly.
இதை வேதாகமத்தை நீங்கள் மெதுவாக வாசிக்கிற பொழுது நீங்களும்
கண்டுபிடிப்பீர்கள். Now just read this one verse slowly and see if you see a balance there.
இந்த ஒரு வசனத்தை மெதுவாக வாசிக்கும் பொழுது நீங்கள் அந்த சமநிலையை கண்டுபிடிப்பீர்கள்
என்று பார்க்கிறேன். Matthew 4 verse 10.
மத்தேயு 4 வசனம் 10.
Jesus said.
இயேசு சொன்னார்.
You shall worship the Lord your God and serve him only.
உன்னுடைய கர்த்தருக்கு ஒருவரை உன் கர்த்தராகிய ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக.
No, read the full verse.
அப்பொழுது
verse 10.
அப்பொழுது இயேசு அப்பாலே போ சாத்தானே உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக.
Right. There's worship and service.
அங்கே
If you do read it carelessly, it'll be like this. You read casually and you think it is there.
அவரை பணிந்து கொண்டு ஆராதனை.
So, it's not only worship.
அது ஆராதனை மாத்திரமல்ல.
It's not only service.
அது பணி மாத்திரமல்ல.
It's worship and service.
ஊழியமும் ஆராதனையும்.
That's the balance.
அது சமநிலை.
There are some people who they only think of praising God all the time.
சிலர் எப்பொழுதுமே ஆராதனை மாத்திரமே செய்து
கொண்டிருப்பார்கள்.
அது தவறு.
Serve.
நீங்கள் ஊழியம் செய்யுங்கள்.
Others only think of serving.
அவர் வெறும் ஊழியம் மாத்திரமே சில செய்வார்கள். அதுவும் தவறு.
There's a balance in my life. There must be worship and there must be service.
என்னுடைய வாழ்க்கையிலே ஆராதனையும் இருக்க வேண்டும், ஊழியமும் இருக்க வேண்டும்.
We have to read the scripture slowly, carefully.
நீங்கள் வேதாகமத்தை மெதுவாகவும் கவனமாகவும் வாசிக்க வேண்டும்.
Read the full verse always.
எப்பொழுதும் முழு வசனத்தையும் வாசியுங்கள்.
You read half a verse, you'll go astray.
நீங்கள் பாதி வசனத்தை வாசித்தால் வழி விலகி போவீர்கள்.
We have a tendency to that.
நாம் அதற்கு முற்படுகிறோம்.
We think that's what it says.
நாம் நினைக்கிறோம் அதாவது இதுதான் அர்த்தம்.
Read the whole verse.
முழு வசனத்தையும் வாசியுங்கள்.
You shall worship the Lord your God and you shall serve him.
நீங்கள் உன்னுடைய தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவருக்கு ஆராதனை செய்வாயாக.
Give me another example.
இன்னொரு வசனத்தை.
See Matthew 22.
மத்தேயு 22.
Somebody asked Jesus verse 36.
மத்தேயு 22 வசனம்.
What is the great commandment in the law? What is the great commandment in the law? Verse
36. நியாய பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது?
They asked, he asked for one commandment.
அவருக்கு ஒரே ஒரு கட்டளை தான் கேட்டான். எந்த கற்பனை என்று?
But Jesus gave him two.
ஆனால் இயேசு இரண்டே சொன்னார்.
Why was that?
ஏன்?
Because one alone is imbalanced.
ஏனென்றால் ஒன்று மாத்திரமே சமநிலை அல்ல.
He said, okay, I'll give you an answer, but I can't give you only one.
நான் உங்களுக்கு விடை சொல்கிறேன். ஆனால் ஒரு விடை இல்லை.
You shall love the Lord your God with all your heart, soul, strength and mind.
நீங்களுடைய முழு ஆத்மாவோடும் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் தேவனுடைய அன்பு கூர்வாயாக.
Verse 37.
வசனம் 37.
But the second one, verse 39, you must love your neighbor as yourself.
ஆனால் வசனம் 39-லே உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூர்வாயாக.
You know, if you read the scripture slowly,
நீங்கள் வேதத்தை மெதுவாக படித்தால்,
you'll find many areas like this where there's a balance.
இது போன்ற அநேக சமநிலை உள்ள காரியங்களை நீங்கள் கண்டுகொள்வீர்கள்.
And your life will become balanced.
அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையும் சமநிலையாகும்.
Most Christians I have met, they are imbalanced.
நான் சந்தித்த அநேக கிறிஸ்தவர்கள் சமநிலை அற்றவர்களாக
இருக்கிறார்கள்.
மிகவும் பிடித்த வசனத்தை மாத்திரமே,
favorite chapters,
பிடித்த அதிகாரம்.
And then their life is imbalanced.
அவங்களுடைய வாழ்க்கையும்
சமநிலை. God's word is meant to produce a fruit in our life.
தேவனுடைய வார்த்தை நம்மளுடைய வாழ்க்கையில் கனி கொடுக்க
வேண்டும். If I only read one section,
நான் ஒரு பகுதியை மாத்திரமே வாசித்தால்,
things I like,
நினைவில் கொள்ளுங்கள். நான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில இந்த சமநிலை இருக்க
விரும்புகிறார்.
ஒரு அந்த குழந்தைக்கு ஒரு கால் மட்டுமே பெரிதாகி செல்கிறது.
Won't you be concerned?
நீங்க அதை குறித்து அக்கறை கொள்ள மாட்டீர்களா?
Only one side of the body is growing.
ஒரு பக்கம் மட்டுமே சரீரம் வளர்ந்து கொண்டு போகிறது.
That is how God is concerned about so many of his children.
இப்படி தான் தன்னுடைய பிள்ளைகள் மீது தேவன் கரிசனம்
காட்டி. Only one side is growing in their life.
ஒரு பக்கம் மட்டுமே அவருடைய
வாழ்க்கையில் பெரிதாகி கொண்டிருக்கு. That is their favorite side.
அது அவருக்கு பிடித்தமான பகுதி.
That's because they don't read the Bible carefully and slowly.
ஏனென்றால் அவர்கள் வேதாகமத்தை மெதுவாகவும் கவனமாகவும் வாசிக்கவில்லை.
And if we read like this, we'll find many, many areas where the Lord wants to have us to have, like you want your child to grow balanced, he wants us to grow also in a balanced way.
நீங்க வேதாகமத்தை மெதுவாக வாசிக்கும் பொழுது தன்னுடைய பிள்ளை இரண்டு பக்கம் சமநிலையாக வளருவதை தேவன் விரும்புவதை பார்ப்பீர்கள்.
So let's take this seriously in the coming days.
வருகிற நாட்களில் நாம் சீரியமாக எடுத்துக்கொள்வோம்.
Say, Lord, I want to be gripped by the kindness and the severity of God.
ஆண்டவரே, நான் இந்த தயவும் கண்டிப்பும் உள்ள இந்த காரியத்தை நான் பிடிக்கப்பட வேண்டும்.
I want to claim your promise and I want to obey your commands.
ஆண்டவரே, உம்முடைய வாக்குத்தத்தத்தையும் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், அதே நேரத்தில் உம்முடைய கட்டளைக்கும் கீழ்ப்படிய வேண்டும்.
I want to enter through the gate and I want to walk the way.
ஆண்டவரே, வாசலுக்கு நான் செல்ல வேண்டும், வாசல் வழியாக கடந்து வழிக்கு நான் வர வேண்டும்.
I want grace and truth in my life.
ஆண்டவரே, எனக்கு கிருபையும் சத்தியமும் என் வாழ்க்கையிலே வேண்டும்.
I want to enjoy your kindness and I want to enjoy your strictness also.
ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே உம்முடைய தயவையும் கண்டிப்பையும் அனுபவிக்க வேண்டும்.
Why is the father strict with his children?
ஏன் தன்னுடைய தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளை கண்டிப்பாக
இருக்கிறார்? To protect them from evil.
அவர்களை தீமையிலிருந்து ரட்சிக்க.
Don't mix with those people, the father says.
அவர்களுடைய கலவாதிருங்கள் என்று.
Because those people will lead you into bad habits.
ஏனென்றால் அவர்களுடைய தவறான பழக்கங்களுக்கு வழிநடத்துவார்கள்.
Why is the father strict?
ஏன் அப்பா மிகவும் கண்டிப்பாக இருக்கிறார்?
Why does the father tell his daughter, you must come home every night by such and such a time? Don't be later than that.
ஏன் அப்பா சொல்லுங்க, இந்த நேரத்துக்குள் வீட்டுக்கு வர வேண்டும் கண்டிப்பாக சொல்லுங்க.
Particularly to a girl.
ஒரு பெண் இடத்திலே.
Because he wants to protect her.
ஏனென்றால் அவர் தன்னுடைய மகளை பாதுகாக்க
விரும்புகிறார். The kindness and strictness of God are both necessary for us.
தேவனுடைய தயவும் கண்டிப்பும் எப்பொழுதுமே தேவை.
It's a beautiful thing to see a person who has grown in this balanced way in every area.
நீங்கள் அந்த மாதிரியான ஒரு நபர் இந்த இரண்டு சமநிலையாக ஒரு 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 வளர்ந்திருப்பதை நீங்க பார்க்கும் பொழுது அது பார்ப்பதற்கு அழகாக இருக்கும்.
If you have a habit of listening to messages on the internet,
இன்டர்நெட் இணையதளத்தில் நீங்கள் செய்தியை நீங்கள் பார்க்கிற பழக்கம் உண்டானால்,
லிசன் டு பேலன்ஸ்ட் மெசேஜஸ்,
எப்பொழுதுமே சமநிலை உள்ள செய்தியை கேளுங்கள்.
மெசேஜஸ் தட் ரிபியூக் யூ அண்ட் மெசேஜஸ் தட் என்கரேஜ் யூ,
உங்களை கண்டிக்கிற செய்தியும் உங்களை ஊக்குவிக்கிற செய்தி
உற்சாகப்படுத்தும்,
சமநிலை உண்டாகும்.
If you listen only to one side, you'll be imbalanced.
நீங்கள் எப்பொழுதுமே ஒரே செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தால் அது சமநிலை அற்றது.
I've just shown you a few areas.
சில காரியங்களை மாத்திரமே நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன்.
There are many, many areas like this in scripture.
இன்னும் அநேக காரியங்கள் வேதாகமத்தில் இருக்கிறது.
For example,
உதாரணத்துக்கு,
which is more important?
எது மிகவும் முக்கியம்?
The word of God or the Holy Spirit?
பரிசுத்த ஆவியா அல்லது தேவனுடைய வார்த்தையா?
Think about it.
இதை நினைத்து பாருங்கள்.
You say the Holy Spirit.
நீங்க சொல்லுகிற பரிசுத்த ஆவி.
There are many people in the world today, particularly Pentecostal charismatic circles.
இந்த பெந்தேகோஸ்தே சபையில மற்ற
சபைகளில் அநேகர் speak about the Holy Spirit.
அவர் எப்பொழுதே பரிசுத்த ஆவியை குறித்தே பேசுவார்.
They don't place much emphasis on God's word.
ஆனால் தேவனுடைய வார்த்தையை குறித்து அவர் வலியுறுத்துவதில்லை.
They go astray.
அவர் வழி விலகி செல்கிறார்கள்.
Because they get all types of ideas and God is saying this, God is saying that, and God never said that in his book.
ஏனென்றால் அவர் இதை சொல்கிறார் அதை சொல்கிறார் என்று அவர்களே சொல்லிக்கிறார்கள், ஆனால் அது வேதாகமத்தில் இல்லை.
And then you go to another group called the Brethren Assemblies.
இன்னொரு காரியம், இன்னொரு சபை இருக்கிறது, Brethren Assembly.
For 8 years they never speak about the Holy Spirit at all.
நாங்க 8 ஆண்டு காலம் இருந்தே நாங்கள் ஒருபோதும் அந்த பரிசுத்த ஆவியை குறித்து பேசவே இல்லை.
They really study the word.
ஆனால் மெய்யாகவே வேதத்தை கவனமாக படித்திருக்கிறார்கள்.
You know, there's an expression in English called dead right.
ஆங்கிலத்தில் ஒரு பதம் இருக்கிறது, மிக சரியா.
But in English you can say they are both dead and right. That means right in what they say, but pretty dead.
அவங்க சொல்றது மிக சரிதான், ஆனால் அது ஜீவம் இல்லை.
So it's no use being dead and right.
ஆகவே ஜீவன் இல்லாத ஒரு சரியான காரியத்துக்கு அர்த்தம் இல்லை.
So I need the word of God and I need the Holy Spirit.
எனக்கு தேவனுடைய வார்த்தையும் முக்கியம், பரிசுத்த ஆவியும் முக்கியம்.
I look at it like this.
நான் இப்படி பார்க்கிறேன்.
I won't say any more. This is the last example I give.
கடைசி வசன உதாரணம்.
The word of God is like my body.
தேவனுடைய வார்த்தை என்பது என்னுடைய சரீரத்தை போல.
There are very important things like long parts like the leg.
சில காரியங்கள் உடல் உறுப்பில்
I'm talking about my external body.
என்னுடைய வெளிப்புறமான சரீரத்தை குறித்து பேசுகிறேன். இந்த காலானது மிகவும் நீளமாக இருக்கிறது என் சரீரத்திலே.
Small parts like a little finger.
சிறிய விரல், என்னுடைய விரல் சிறிதாக இருக்கிறது.
Now if I make this little finger as long as my leg.
என்னுடைய சிறு விரலை என்னை கால்களை போல நீளமாக்கினால்
I'll be a nuisance wherever I go.
நான் எங்கே போனாலும் எனக்கு அசௌகரியமாக மற்றவர்களுக்கு.
At the same time I don't want to cut it off.
அதே நேரத்தில் எனக்கு அதுக்கு சுத்தி போட விரும்பவில்லை.
You take a gift like the gift of tongues.
நீங்கள் இந்த அந்நிய பாஷையை குறித்து தான் அந்த
some people who some Christians make it as long as their leg.
அவர்கள் அந்த சில கிறிஸ்தவர்கள் இந்த சுண்டுவிரலை கால்களை போல நீளமாக்க
முயற்சிக்கிறார்கள்.
எங்கே சென்றாலும் அது அவர்களுக்கு பிரச்சனை.
Tongues, 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 it's all this
எப்பொழுதுமே சரியான அந்த
உதாரணத்தை பெற்றுக்கொள்ளும்.
தேவனுடைய அன்பு கூறுவது என்பது மிகவும் மற்றவர்களை சிநேகிப்பது என்பது.
Speaking in tongues is necessary, but it's like a little finger.
அன்னிய பாஷையில் பேசுவது முக்கியம், அது நம்முடைய சிறு விரலை துன்புறுத்தும் போல.
I can live without my finger, but I can't live without my heart.
விரல் இல்லாமல் வேணும்னா ஜீவனோடு இருக்கலாம், ஆனால் இருதயம் இல்லாமல் இருக்க முடியாது.
Word of God has got a balance in different parts. Some are more important, some are less important.
நாம் தேவன் என்ன சொல்கிறார், சில காரியம் அது முக்கியமானதாக இருக்கும். ஆனால்
what is the Holy Spirit like?
பரிசுத்தாவியார் எப்படி இருக்கிறார்?
Like the breath in this body.
பரிசுத்தாவியார் எப்படி இருக்கான்னா நம்மளுடைய சரீரத்தில் இருக்கிற மூச்சு போல.
Supposing you have all the parts of the body.
ஒருவேளை இந்த சரீரத்தில் இருக்க எல்லா உறுப்புகளும்
all the doctrines of scripture correctly.
வேதாகமத்தினுடைய எல்லா உபதேசமும் சரியாக
இருக்கு. But no breath.
ஆனால் சுவாசம் இல்லை.
It's like dead body lying here.
அது செத்த பிணத்தை போல.
Count the fingers, yeah, 10 fingers are there.
10 விரல் இருக்கிறது.
What's the size of the leg? Correct size.
கால்களும் சரியாக இருக்கிறது.
Ears, eyes, all correct size, all are there.
ரெண்டு கண், காது எல்லாமே சரியா.
But useless because it's dead.
ஏனென்றால் அது பிரயோஜனமே இல்லை, என்ன மறுத்து விட்டது.
The Holy Spirit.
ஏனெல்லாம் பரிசுத்த ஆவியானவர்.
That's what makes all these doctrines living.
இதுதான் நம்முடைய எல்லா விதமான இந்த உபதேசங்களும்
but
சொல்லுகிறது.
Supposing you say only Holy Spirit.
நீங்க சொல்லுங்க வெறும் சுவாசம் மாத்திரமே.
I want breath.
எனக்கு சுவாசம் மூச்சு வேண்டும்.
I don't want hands, I don't want legs, I don't want ears or eyes, I just breath.
எனக்கு கை கால்கள் எதுமே வேண்டாம், கண் கால் எதுமே வேண்டாம், ஆனா சுவாசம் மட்டுமே போதும்.
What will you do?
அதை வைத்து என்ன செய்வீர்கள்?
You'll be lying in a bed with half a body.
நீங்கள் வெறும் பாதி உடலோடு படுக்கையிலே படுத்திருக்கீர்கள்.
Here's another example where we need the Holy Spirit and the word of God.
இன்னொரு உதாரணம், நமக்கு பரிசுத்த ஆவியானவரும் வேண்டும், வார்த்தையும் வேண்டும்.
And you read the Bible, you'll see all this balance yourself everywhere.
வேதாகமத்தில் இந்த மாதிரியான உதாரணங்கள் எல்லா இடத்திலும் பார்த்திருக்கிறீர்கள்.
If you want a balanced Christian life,
உங்களுக்கு ஒரு சமநிலையான கிறிஸ்துவ வாழ்க்கை வேண்டும் என்றால்
listen to this message again on the internet.
இந்த செய்தியை மீண்டுமாய் கேளுங்கள்.
And then go to scripture.
அப்பொழுது வேதத்திற்கு
Lord, show me the other areas which Brother Zach did not have time to speak about.
அப்பொழுது இணையதளத்தில் சென்று எங்களை சகரியா பொண்ணன் அவர்கள் பிரசங்கிக்காத வேறொரு செய்தியும் கேட்டு பாருங்க. சமநிலையை
குறித்து
அங்க நிறைய இருக்கிறது. நீங்கள் அது
all of you got a Bible.
அனைவரிடத்திலும் வேதாகம் உண்டு.
Start reading it slowly, carefully, meditating on it.
அதை மெதுவாக படித்து அதை தியானிக்க ஆரம்பியுங்கள்.
I never read all this in any book what I told you today.
நான் இன்றைக்கு சொன்ன எந்த காரியத்தையும் வேத புத்தகத்தில் படிக்கவில்லை.
I have never seen a book on it.
அதை குறித்து எந்த ஒரு புத்தகத்திலும் வாசிக்கவில்லை.
But I found this balance of truth as I studied scripture slowly and carefully.
நான் இதை வேதாகமத்தை மெதுவாக படிக்கும் பொழுது தான் இதை நான் கற்றுக்கொண்டேன்.
And you can do it too.
நீங்களும் அதை செய்ய முடியும்.
You just have to read slowly and meditate on God's word.
நீங்கள் வேதாகமத்தை மெதுவாக படித்து அதை தியானிக்க வேண்டும்.
So brothers and sisters, thank you for this lovely time that we've had, these wonderful morning afternoon sessions.
நான் உங்களுக்கு இந்த கூட்டத்துக்காக உங்களிடத்தில் நன்றி சொல்கிறேன்.
God's been very good to us.
தேவன் நம்மிடத்தில் அன்பாகவே இருந்தார்.
And because we have the internet, we can keep on listening to many of these messages for years to come.
இந்த இணையத்தில் நமக்கு இருக்கிறதுனால இதை கொண்டு நாம் அநேக வருடங்களுக்கு இந்த செய்தியை நாம்
கேட்கலாம். You know, if you go to the YouTube,
நீங்கள் யூடியூப்ல சென்றால்
Zach Poonen
and
a subject,
அதுக்கு ஒரு செய்தியை கொடுக்கும் பொழுது, தலைப்பை கொடுக்கும் பொழுது,
along with Zach Poonen you write grace.
Zach Poonen டைப் செய்து அதற்கு நீங்க ஒரு தலைப்பையும் கொடுங்கள்.
Faith,
விசுவாசம்,
love,
அன்பு,
sex,
பாலியல்,
marriage,
திருமணம்,
anger,
கோபம்,
Holy Spirit,
பரிசுத்தாவி,
fellowship,
ஐக்கியம்,
body of Christ, you'll get all the messages on that subject.
அந்த தலைப்பை நீங்கள் கொடுக்கும்போது எல்லா அதுக்குண்டான செய்தி எல்லாம் நீங்கள்
கிடைக்கும். Tamil,
Zach Ponan, Tamil என்று நீங்க போடும்போது,
or Telugu,
Telugu என்று போடும்போது,
or Hindi,
Hindi என்று போடுங்கள்,
or Romanian,
Romania என்று போடுங்கள்,
and other language, you'll get all the messages in that language.
அந்த தலைப்பிலே உள்ள எல்லா செய்தியும் வரும்.
It's a wonderful gift God has given us in these last days.
இந்த கடைசி நாட்களிலே தேவன் நமக்கு இது போன்ற அருமையான வரத்தை கொடுத்திருக்கிறார்.
It is absolutely free.
இது முற்றிலுமாக இலவசம்.
Make use of it.
அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
So that you can have a balanced understanding of God's word.
அப்பொழுது நீங்கள் தேவனுடைய வார்த்தையிலே சமநிலையை கண்டுபிடிப்பீர்கள்.
And a balanced growth in your Christian life.
உங்களுடைய கிறிஸ்துவ வளர்ச்சியிலும் ஒரு சமநிலையை பெற்றீர்கள்.
For example, you write Zach Poonen money.
Zach Poonen என்று போட்டு மணி என்று போடு, பணம் என்று தசமபாகம்.
Oh, you'll get a lot of messages on that.
அதிலே நிறைய செய்தியை பார்ப்பீர்கள்.
It will give you a balanced understanding on how to handle money as a Christian.
அப்பொழுது நீங்கள் இந்த பண விஷயத்தில் கிறிஸ்துவராக இருக்கீங்க எப்படி சமநிலையை கடைபிடிக்க வேண்டும் என்று பார்ப்பீர்கள்.
When we began our work,
எங்களுடைய ஊழியத்தை நான் ஆரம்பித்த பொழுது,
45 years ago,
45 வருடங்களுக்கு முன்பு,
we said, Lord, we know we have to start in Jerusalem.
ஆண்டவரே, எங்களுக்கு தெரியும் நாங்க எருசலேமில் தொடங்க
வேண்டும். We witnesses in Jerusalem.
எருசலேமில் நாங்க சாட்சியாக இருக்க வேண்டும்.
For us that was Bangalore.
அது எங்களுக்கு அது பெங்களூர்.
Then Judea,
அப்புற பின்பு யுதேயா,
and that is the state around Bangalore, Karnataka state,
அந்த பெங்களூரு சுற்றி உள்ள அந்த கர்நாடகா மாநிலம்,
and then Samaria, that is the whole of India,
பின்பு சமேரியா, அது இந்தியா முழுவதும்,
and then the whole world,
பின்பு இந்த உலகம் முழுவதும்.
And we said, Lord, how in the world can a small fellowship like this reach the whole world finally?
ஆண்டவரே, இந்த சிறிய குழுவை வைத்து நாங்கள் எப்படி இந்த சிறிய ஐக்கியத்தை வைத்து எப்படி நாங்கள் உலகம் முழுவதும்?
We started in Bangalore,
நாங்கள் பெங்களூரில் ஆரம்பித்தோம்.
We went to Karnataka,
கர்நாடக சென்றோம்,
and then to other states in India,
இந்தியாவுக்கு மற்ற மாநிலங்களுக்கு சென்றோம்.
And then all of a sudden the internet came up and we could reach the whole world.
உடனடியாக இந்த இணையதளம் வந்தது, அப்பொழுது நாங்கள் உலகமெங்கும் பிரசங்கிக்க முடிந்தது.
But we had that desire 45 years ago.
ஆனால் 45 வருடங்களுக்கு முன்பாக இந்த
வாஞ்சை இருந்தது. There was no internet.
45 வருடங்களுக்கு முன்பு அப்ப இணையதளம் இல்லை.
Nobody had even thought about it.
அதை குறித்து நினைத்து கூட யாரும் பார்க்கவில்லை.
We had this burden.
ஆனால் எங்களுக்கு அதை குறித்து பாரம் இருந்தது.
And it's I believe God has given us these resources so that we can reach the world with the gospel.
தேவனே இந்த காரியங்களை நம்ம வாழ்க்கை செய்யும்படி இந்த காரியங்களை ஏற்படுத்தி இருக்கிறார்.
Many of you have met us through the internet.
அநேகர் உங்களுக்கு இன்டர்நெட்டை வைத்திருக்கிறீர்கள், இணையதளம்.
That's how you met us.
அப்படிதான் இணையதளம் மூலமா தான் எங்களை சந்தித்தீர்கள்.
Isn't that a good thing?
அது நல்ல காரியமா இல்லையா?
We really praise the Lord
for அதற்கான தேவனை ஸ்தோத்திரி.
God has given us.
இந்த ஒரு அன்பளிப்பை தேவன் கொடுத்திருக்கிறார்.
So use it all to study the word of God.
இந்த இதை பயன்படுத்தி தேவனுடைய வார்த்தையை நீங்கள் வாசியுங்கள்.
Or get a copy of through the Bible and read through that.
ஒரு வேதாகமத்தினுடைய
Through the Bible
என்ற அந்த ஒரு புத்தகத்தை வாங்கி அதன் மூலமாக வேதாகமத்தை
படியுங்கள்.
அப்பொழுது நீங்கள் சத்தியத்திலே நிலைத்து நிற்பீர்கள்.
God bless you all.
தேவன் உங்களை எல்லாரும்
ஆசீர்வதிப்பாராக. Heavenly Father,
பரலோக பிதாவே,
please help us to be gripped by the truth.
ஆண்டவரே, இந்த சத்தியத்தில் நாங்கள் நிலைத்து நிற்க உதவி செய்யும்.
That the truth will grip us in our hearts.
ஆண்டவரே, இந்த சத்தியம் எங்கள் இதயத்தில் பற்றிக்கொண்டிருக்கட்டும்.
And help us to grow in a balanced way.
ஆண்டவரே, சமநிலையான ஒரு வழியில் நாங்கள் வளர உதவி செய்யும்.
So that the beauty of Jesus will be seen in a balanced way in our life.
ஆண்டவரே, இந்த சமநிலையான வாழ்க்கையை நாங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த மகிமையை நாங்கள் காண்கிற மழையை காண்கிறோம்.
And our children will see it in our homes.
அப்பொழுது எங்கள் பிள்ளைகள் எங்கள் வீட்டிலேயும் பார்ப்பார்கள்.
Thank you in Jesus' name.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே.